இதெல்லாம் முக்கியமானது இல்லைங்களா? ஏன்னா அவரு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற டைம், அதனால்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அவர் அவருடைய பார்வையில் நேரம் காலம் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்போ குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட காரியங்களை நேர்த்தியாக தேவன் செய்வான். அது வந்து அப்பாயிண்டட் டைம், குறிப்பிட்ட டைம் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம கூட அப்படி பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தனியாக கல்யாணம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு முடிவு எடுத்து மண்டபெல்லாம் புக் பண்ணுற பாருங்க. அப்போ டைமிங் எவ்வளோ முக்கியம் பாருங்க. அன்னைக்கு வந்து அன்னைக்கே புக் பண்ணி அன்னைக்கே கல்யாணம் பண்ண முடியுமா? அதெல்லாம் நிறைய நினைக்கவே முடியாது. அப்போ மனுஷங்களே இவ்வளோ நேரத்திலையும் காலத்திலையும் கரெக்டாக இருக்கும்போது தேவனுடைய விஷயத்தில் கூட அவர் நம்முடைய அநேக தெய்வீக திட்டங்களை நேர்த்தியாக நம்ம அந்த காலங்களில் அவர் செய்கிறத நம்ம பிரசங்கில கூட நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குது. அப்போ மனுஷங்களுக்கு எப்படிங்கிறது அதே போலதான் கடவுளுக்கு கூட இருக்குது. எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா காலத்தில் நேர்த்தியாக செய்து வருகிறத நம்ம பார்க்கறோம். சில வசனங்கள் கூட நீங்க படிச்சிருக்கீங்க, காலம் நிறைவேறின போது அப்படி இருக்கும். உதாரணமா ஒரு வசனம் படிங்க, கலாத்தியர் 4:4, கலாத்தியர் 4:5 வசனம், கலாத்தியர் 4:5 வசனம் படிக்கலாம். காலம் நிறைவேறின போது அப்படின்னு என்ன, அந்த டைம் வந்த போது என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டார். அந்த குறிப்பிட்ட நேரம் அவர் வச்சிருக்கார். ஸோ ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் புள்ளி இருக்கு, டைமிங். அவர் வருஷ கணக்கில் கூட வச்சிருக்கிறார், அது மனுஷனுடைய கணக்கில் வச்சிருக்கிறார். அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டடி ரொம்ப முக்கியமானது. அப்போ குரோனாலஜி இங்கிலீஷ் குரோனோ அப்படின்னு என்னன்னா டைம், குரோனோஸ்னா டைம். அது வந்து எவ்வளைய வார்த்தை குரோனோ, குரோனோஸ்னா டைம். கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக வாட்ச் கண்டுபிடித்த காலத்தில் நம்மளுடைய வாட்ச்க்கு என்ன பேர் தெரியுங்களா, குரோனோமீட்டர். முந்தி அந்த காலம் இல்லை, இது கண்டுபிடிச்ச காலத்தில். அப்போ குரோனோனா டைம், லஜி அப்படின்னா ஸ்டடி, குரோனாலஜி. ஏன்னா சைக்காலஜி பிசியாலஜி அப்படின்னு லஜின்னா நாங்கள் ஸ்டடி படிக்கிறது. அப்போ காலம் பற்றியே படிக்கிறது, அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஸ்டடியாக இருக்குது. அப்போ பைபிள் குரோனாலஜி அல்லது வேதாகமாக கால கணக்கு என்று சொல்லும் போது என்னன்னா மனிதனுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட காலக்கணக்கு, வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள மனிதன் சம்பந்தப்பட்ட காலக்கணக்கு எவ்வளவு முக்கியமானது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இயேசுக்கு பின்பு இன்னைக்கு எத்தனை வருஷம் போயிட்டு இருக்குதுன்னு நல்லா தெரியும் இல்லைங்களா? சத்திர இயேசுக்கு பின்பு இவ்வளவு வருஷம் ஆயிட்டு 2008 போச்சு. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிளியர் ஆகுது காலக்கணக்கு, நம்ம ஒன்றும் கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துல இருந்து முன்னாடி போனா ஆதாமுடைய சிஷ்டிப்பு வரைக்கும் எவ்வளவு வருஷம், அதுதான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒரு ஸ்டடியாக இருக்குது. அப்ப மனிதன் இந்த உலகத்துக்கு தோன்றி எவ்வளவு வருடங்களா இருக்குது இன்னைக்கு வந்து சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாரு, விஞ்ஞானிகள் பலரும் பல விதமாக சொல்றாங்க. அப்போ மனிதன் தோன்றி பல மில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு, மனிதன் தோன்றி பல லட்சம் ஆண்டுகளாக இருக்குது இல்லைங்களா? அப்படிதான் சொல்றாங்க, என்னென்னமா சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது எது உண்மையான ஒரு வருஷம், எந்த வருஷம் உண்மையான வருஷம்? அப்போ மனிதர்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது ஏசுக்கு முன்னாடி 4000, இந்த பக்கம் 2000, 6000 அப்படின்னு குத்து மதிப்பை சொல்ல முடியுமா? தேவன் அப்படி குத்து மதிப்பு கணக்கு வைப்பாரு, அது கூட வெக்கமாடாரு. ரொம்ப துல்லியமான காலக்கணக்கு தேவன் கொடுத்துருக்கிறாங்க, அதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சியாக இருக்குது. ஏன்னா விஞ்ஞானிகள் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சி முறையை நம்ம எடுத்து பார்த்தா அதுல நிறைய புரதுபடி இருக்கு. என்னன்னா ரேடியோ கார்பன், அது உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ரேடியோ கார்பன் மெத்தட்ல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது சில எலும்புகள் எடுத்து பார்க்குறாங்க, அதாவது மண்ணில் புதைந்திருக்குது எலும்புகள் இல்லைங்களா, அந்த எலும்புகள் எடுத்து அதுக்கு பேர் பாசில், பாசில்னு சொல்றாங்க. அந்த பாசில் எடுத்துட்டு வந்து ரேடியோ கார்பன் வச்சு அதில் உரைச்சி பார்க்குறாங்க, அதில் சில கெமிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ரேடியோ கார்பன் மெத்தட் எப்படின்னா அது வந்து அதில் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அது வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாரியமாக அவங்க சொல்கிறாங்க. இது கூட வந்து விஞ்ஞானிகள் பற்றி அநேக இந்த காலத்தனுக்கு அவங்க சொல்றதை வச்சு அநேக சமாசல கூட பண்ணிருக்கிறாரு. இப்போ உதாரணமாக வந்து விஞ்ஞானிகள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஒரு இடத்துல புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 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 சட்டி கிடைச்சிது, சட்டி கிடைச்சோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சட்டி ஆராய்ச்சி பார்த்து அவங்க சொன்னது வருஷம் எவ்வளோ குறிப்பிட்டாங்கன்னா 15,000. பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் பயன்படுத்தினது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அதே இடத்துல தோண்டி இன்னும் கொஞ்சம் அடியில போகும்போது இன்னும் சில பொருள்கள் கிடைக்கும். அப்ப அதை ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டிப்பா பதினஞ்சுக்கு மேல இருக்குமா, அதுக்கு முன்னாடி இருக்கணும், அதுக்கு மேல இருக்கணும் இல்லைங்களா? அப்ப அதை கண்டுபிடிச்சா பண்ணா இது ஒரு 25,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் ஆழமா தோண்டிட்டு போகும்போது அங்க பார்த்தா ஒரு கார் டயர் கிடைச்சு. அப்ப கார் டயர் எத்தனை வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சு? 100 வருஷம் ஆச்சு, 100-150 வருஷம் ஆச்சு. அப்ப மேல இவங்க கண்டுபிடிச்சது எத்தனை வருஷம் சொல்றாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகளுடைய கணக்குகள் எல்லாம் அப்படி இருக்கு. அமெரிக்காவில் கூட ஒரு பல்கலைக்கழகத்துல இது உண்மை, நான் இப்ப சொன்னது ஒரு சமாச்சாரம் சொல்லிட்டேன், ஆனா உண்மையில நடந்த ஒரு சமாச்சாரம் என்னன்னா, அமெரிக்காவில ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மற்றும் இந்த உயிரினங்கள் தோன்றினது கண்டுபிடிக்கிற அந்த ஒரு பல்கலைக்கழகத்துல பசங்க காலேஜ் பசங்க அவங்க படிக்கிறாங்க. அவங்க காலேஜ் பசங்க தான் கொஞ்சம் பெருமை பண்ணுவானுங்க அவங்க. ஏன்னா விஞ்ஞானிகள் எல்லாம் அவங்க சொல்லித்தரங்களும் பெரிய பெரிய ஞானிகளா இருப்பாங்க. அப்ப காலேஜுக்கு போறது பசங்கள் வந்து கொஞ்சம் பெரும்பான பசங்க. அவங்க வந்து அநேக டீச்சர்ஸ் வந்து இந்த விஞ்ஞானிகள் நிறைய பொருள்களை வச்சு இது வந்து இத்தனை மணி நாடுகளுக்கு முன்புள்ளது, இந்த மண்டையோடு இது வந்து இத்தனை 1000 வருடங்களுக்கு முன்புள்ளதுன்னு எடுத்து காமிஷியல கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டாரு. அப்ப பசங்க என்ன பண்ணாங்க, இது எப்படிப்பா சொல்றாங்க, இவங்க வந்து ஏதோ ரேடியோ கார்பன் மெத்தடு ஒரு லேபில் ஏதோ டெஸ்ட் பண்றாங்க, ஒரு 1 வீக் டெஸ்ட் பண்ணிட்டு அதனுடைய ரிசல்ட் இப்படி சொல்றாங்களே, சரி பார்க்கல என்னதான் சொல்றாங்க. அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உண்மை நடந்த சம்பவம், அவனுக்கு ஒரு எலும்பு, அவனுக்கு ஒரு அப்போ அந்த போன வாரத்தில் தான் ஒரு கறிக்கடையில் போயிட்டு ஒரு எலும்பு எடுத்தாங்க. அந்த எலும்பு எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, ஹைட்ரோ குளோரிக் ஆசிட்ல ஊற வச்சாங்க ஒரு 10-15 நாள். ஆனா ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் ஊற வச்ச என்னவோ ஊட்டியில ஒரு கம்பெனி இருக்கு, அதுக்கு நான் போயிருக்கேன். அதாவது அந்த உரமெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி, அந்த வேலி சிந்தியா அதுக்கு பேர். அதுல வந்து இந்த கறிக்கடியில் இருக்கிறது எல்லா எலும்புகளும் கொண்டு போறாங்க, பெரிய பெரிய டேங்க்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அதுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதுல போட்டுருவாங்களே டைலூட் ஆயிடும். அதுல ஒரு 20-25 நாள் அது ஊற வைக்கிறாங்க எலும்பு, ரொம்ப கட்டினமான. அப்புறம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து வாட்டர் வாஷ் பண்றாங்க. வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பஞ்சு மிட்டாய் மாதிரி அந்த எலும்பு, அது தொட்டாலே போகுது அந்த மாதிரி. அது இந்த பசங்க என்ன அதே மாதிரி எல்லாம் பண்ணி ஊற வச்சு அதுல நிறைய மண்ணுக்கு நல்லா தடவி ரொம்ப பழசு மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணி கொண்டாந்து சார் இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சோம், இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி விட்டதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர்ஸ் கொடுத்தாங்களாம். அவர் வாங்கிட்டு போயிட்டு ஒன்றும் பிரச்சனை, நான் கண்டுபிடிச்சிட்டு நேரம் லேபில் போயிட்டு எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி 1 வீக் கழிச்சு ரிசல்ட் அவர் என்ன கொடுத்தாருனாக்கா, 25,000 வருடங்களுக்கு முன்புள்ள எலும்புன்றார். பசங்கே பயங்கரமாக அழுகிறாங்க, என்ன மாதிரி கதை விடுறானுங்க, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த எலும்ப 25,000 வருஷம்ன்றாங்க. அப்போ இந்த மாதிரி தானே எத்தனை விஷயங்களும் சொல்லுவாங்க. அப்போ விஞ்ஞானிகள் வந்து சுத்தமாக பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது, அநேக விஷயங்கள் உபயோகமா இருக்குது, பைபிள் ஆதாரம் இருக்குது, இன்னும் அநேக விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியல, தெரியாத விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. உதாரணமா செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்குதுன்னு ஒரு டைம் சொன்னாங்க, டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி அறிகுறியே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப திருப்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி தண்ணி அதுல போயிருக்குதுன்னு சொன்னாங்க, தாரையில இருக்குது அதுல படிவங்கள் தெரியுது, தண்ணி போயிருக்கு ஒரு காலத்துல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப திருப்பி என்ன பண்றாங்க, அந்த மாதிரி அறிவு அப்போ சொல்றாங்க இருக்குதுன்றாங்க. இல்ல சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியுது இல்லைங்களா. அப்போ விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சிகள் வந்து சில விஷயங்கள் தான் நம்பத்தகுந்தவைகளா இருக்கு, தவிர பெரும்பாலான விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, மனுஷன் இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை சொல்லிடுவாங்கன்னு சொல்லித்தான் கடவுள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தம்முடைய புஸ்தகத்துல இந்த உண்மையான விவரம் கொடுத்திருக்கிறார். அப்ப சரித்திரங்கள் அது மட்டும் இல்ல, இந்த கால கணக்குகள் ரொம்ப நேர்த்தியாக தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா பைபிள்ல வந்து தேவன் கொடுத்திருக்கிற மெத்தட் எப்படின்னா, நம்முடைய தெய்வீக திட்டங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும்னா பைபிள் வந்து ஒவ்வொரு அதிகார வாரியாக அவர் தரல, மாறாக ஒவ்வொரு தலைப்பு வாரியாக தராமல் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது போல இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சம் இருக்குது. அப்ப அவைகளெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும் போது அவருடைய மகத்துவமான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துல கூட இந்த வேதாகம கால கணக்கு ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் எவ்வளவு வருடங்கள் அப்படிங்கிறதுக்கு துல்லியமான கணக்கு தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதுதான் நீங்க நம்ம வேதத்தின் மூலமா, ஏன்னா நம்ம வேதாகமா விசுவாசிக்கிறோம், அது மட்டும் தேவனுடைய புஸ்தகத்தில் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் கூட வந்து உண்மை உள்ள விஷயமாகத்தான் கண்டிப்பா இருக்கும். அப்ப தேவன் என்ன பண்ணிக்கிறான்னா 50 வசனங்கள் கொடுத்திருக்கிறார். ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் எவ்வளவு வசனங்கள் இருக்குதுன்னா, எத்தனை வருஷங்கள்னு கண்டுபிடிக்கணும்னா 50 லிங்க் கொடுத்துக்கிறார். அப்ப 50 லிங்க்ஸ் வந்து நம்ம 50 வசனங்கள் வெளியெடுத்து அதை நம்ம லிங்க் பண்ணி பார்த்துட்டா எவ்வளவு வசனத்தை நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது 50 லிங்க்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 7 ஸ்டேஜஸா பிரிக்கலாம். 7 ஸ்டேஜஸா பிரிச்சு பார்த்தாக்கா நம்ம கண்டுபிடிக்கிறோம். முதலாவது ஸ்டேஜ் என்ன, எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம்னா, ஆதாமிலிருந்து ஜலப்பொருளை வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் நம்ம வைக்கலாம். ஆதாமிலிருந்து ஜலப்பொருள் அதுதான் ஸ்டேஜ் 1. அப்ப 7 ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்டா எவ்வளவு வருஷம் சுலபமா கண்டுபிடிக்கும். அப்போ சரி, அப்படி இருக்கும்போது இந்த ஆதாமிலிருந்து ஜலப்பொருளை வரை ஏற்கனவே நம்ம இந்த காலப்பகுதி பத்தி நம்மளுடைய ஸ்டடிஸ்ல படிச்சிருக்கிறோமா, படிச்சிருக்கிறோமா ஏற்கனவே? அது எந்த காலம் இல்ல, அதுக்கு முன்னாடி ஆதாமிலிருந்து ஜலப்பொருளை வரைக்கும் அது எந்த உலகம்? முதலாம் உலகம் இல்லைங்களா, முதலாம் உலகம். ஆதாமிலிருந்து ஜலப்பொருளை வரைக்கும் முதலாம் உலகம். அப்ப முதலாம் உலகம் எவ்வளவு வருஷம் அது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல தேவன் இந்த விஷயங்களை கொடுத்திருக்கிறார். இப்ப உதாரணமாக சில வசனங்கள் நீங்க வாசி பாருங்க. 3வது வசனத்துல 4வது வசனத்துல படிக்கலாம். தேவனுடைய சேத்துடைய வம்ச வரலாறு. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. இதெல்லாம் வந்து அப்பா அவருடைய மகன்கள் எத்தனை வருஷம் எத்தனாவது வயசுல குழந்தை பெற்றாரு, எத்தனை வருஷங்கள் உயிரோடு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விவரம் அங்க கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் நிறைய பேருக்கு எதுக்கு நம்மளுக்கு, எந்த ஒரு தாய் தகவல் அவங்களுக்கு குழந்தைகள் வரும், அவங்க வந்து கொஞ்சம் காலம் உயிரோடு இருப்பாங்க, இதுல இது கொண்டு வந்து இங்க எழுதி வச்சிருக்கிறார், இது நம்மளுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா இதுல முக்கியத்துவம் தெரியாது. ஆனா இந்த 5வது அதிகாரம் என்னன்னா, இந்த முதலாம் உலகத்தின் வருஷம் எவ்வளவு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ மனுஷனுடைய தோன்றத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம்ன்றது கண்டிப்பாக முடியவே முடியாது. ஆக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரமாக இந்த காலக்கணக்கு விஷயத்துல நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கும் போது எப்படி இந்த கால்குலேஷன்ஸ் போடலாம், அப்ப முதலாம் உலகத்தை பத்தி எப்படி நம்ம கால்குலேஷன்ஸ் போடலாம் அப்படின்னா, எவ்வளவு ஜென்ரேஷன் ஆதாமிலிருந்து நம்ம வரைக்கும் நம்ம எடுத்தா ஜலக்குள்ள மாவா வரைக்கும் எடுத்தா எவ்வளவு ஜென்ரேஷன்ஸ் இல்லைங்களா? அப்ப வந்து 10 ஜென்ரேஷன் இருந்துச்சு. அப்ப 10 ஜென்ரேஷனுடைய அந்த வருடங்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்ப உதாரணமா 10 பேருடைய வருஷத்தை முடிச்ச எடுத்து டோட்டல் பண்ணி பார்க்கலாமா, பண்ண கரெக்டா வருமா? இப்ப உதாரணமா 1930 இருந்தாரு, இதை அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மகன் சேர்த்து எவ்வளவு வருஷம் இருந்தாரு? 800. அப்புறம் சேத்துடைய மகன் 700. எவ்வளவு வருஷம்? 905 இல்லைங்களா, 905. அப்புறம் கேனான், அவருடைய மகன் கேனான் வந்து 910. இப்படியே நம்ம 10 பேர் கூட்டிட்டு போனா எவ்வளவு வரும் தெரியுங்களா? எவ்வளவு வருஷம் வரும்? அது வரும் 10,000 மேல வந்துடும். அப்போ 10,000 வருஷ காலமா? இந்த காலக்கணக்கு கரெக்டா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றது, எப்படி காலக்கணக்கு நம்ம ஆதம் மட்டும் எடுத்துக்கலாம், மற்ற 10 ஜென்ரேஷன் வேண்டாம். இப்போ 3 ஜென்ரேஷன் மட்டும் எடுக்கலாம். இப்போ ஆதம் பார்க்கும்போது ஆதம் எவ்வளவு வருஷம் இருந்தாரு மொத்தமா? 930 வருஷம் இருந்தாரு. இதுல வந்து நம்ம வெறும் 325 வருஷம் மட்டும் எடுத்துக்கலாம். வெறும் 325 உதாரணமா நீங்க உதாரணமாக நம்ம பார்க்கும்போது இப்ப ஒரு 325 வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 325 வருஷம் நம்ம எடுத்துக்காக்கா இந்த 325 அவர் என்ன இருக்காருன்னா, தன்னுடைய முதல் மகன் பிறக்கும் போது அவருக்கு எவ்வளவு வயசு, எத்தனை வயசுல முதல் மகன் பிறந்தாருன்னா சேர்த்து இவருக்கு வந்து 130 வயசுல பிறந்திருக்கிறார். 325 வயசு எடுத்துக்கலாங்க நம்ம, ஆதாமுக்கு 325 வயசு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 325 நம்ம அப்படியே டோட்டல் எப்படி பண்ணுங்கிற விஷயத்த நான் சொல்றேன். இது 325 எடுத்துக்காக்கா அவருடைய முதலாம் மகன் எவ்வளவு வயசுல பிறந்தாரு, இவருக்கு 130 வயசுல பிறந்தாரு. அப்போ அப்புறம் இவருக்கு இவருடைய பேர் வந்து சேத், 130 வயசு ஆகும் போது சேத் பிறந்துட்டார். அப்புறம் சேத்துக்கு 105 வயசு ஆகும் போது, 105 வயசு ஆகும் போது ஏனோஸ் வந்து பிறந்துட்டார். அப்புறம் இந்த ஏனோஸ்க்கு வந்து பாருங்க, ஏனோஸ்க்கு வந்து 90 வயது ஆகும் போது அங்க கேனான் பிறந்துட்டார். 90 வயசு ஆகும் போது கேனான். இப்ப 3 ஜென்ரேஷன் மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா, 3 ஜென்ரேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப 3 ஜென்ரேஷன்ல நம்ம பார்த்தோம்னா ஆதாம் வந்து 325 எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க, ஆதாம் வந்து 325 வயசு எடுத்துட்டாக்கா இது நம்ம டோட்டல் பண்றோம் வைங்க, 325 எடுத்துக்கலாம். அப்புறம் இவர் வந்து சேர்த்து நம்ம எடுத்துட்டாக்கா அங்க நம்ம பாக்குறோம், அதாவது 130 வயசுலயே இவருக்கு மகன் பிறந்துட்டாரு. பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் மிச்சம் இருக்குது, 325 195 வருஷம் இவர் யாரு கூட வாழ்ந்திருக்கிறார், கரெக்ட், இந்த மகன் கூட வாழ்ந்திருக்கிறார். அப்புறம் திருப்பியும் இந்த பையனுடைய வயசு எடுக்கல, ஏனோஸுடைய வயசு எடுத்து, ஏனோஸுடைய வயசு நம்ம எடுத்துக்காக்கா சேர்த்து எவ்வளவு வயசு, 105 வயசு இருக்கும் போது ஏனோஸ் பிறந்தார். இப்போ ஏனோஸ்க்கு 90 வயது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம், அதாவது அப்படி பார்க்கும் போது என்ன கணக்கு வருதுன்னா, 325 நம்ம எடுத்துட்டாக்கா அப்போ 130 மகன் பிறக்கிறாரு, 195 வருஷம் சேர்த்து இவர் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் இவருக்கு 105 வயசுல இந்த மகன் பிறக்கிறாரு. அப்ப என்ன இது 325 பாருங்க எங்க வருதுன்னு, 130 அப்புறம் இங்க ஒரு 105 அப்புறம் இங்க ஒரு 90 325 இல்லைங்களா, இது மூணு பேரும் சேர்த்துனா 300, இது மூணு சேர்த்துனா 325 அதான் இங்க நம்ம போட்டுக்கிறோம். ஆகாம இப்ப இந்த பையன் இருக்கும்போது ஆகாம இருக்கிறாரு இல்லையா, இருக்கிறார் இல்லைங்களா. எத்தனை இப்ப 325 நம்ம எடுத்திருக்கிறோம், இன்னும் வந்து இருக்குது, இதுல 325 கணிச்சா இன்னொரு இருக்கிறார், 930 வயசு வரைக்கும் உயிரிழக்கிறார் இல்லைங்களா. அப்போ ஒவ்வொருத்தருடைய முழு முழு வயசு நம்ம எடுத்துட்டு வந்தா அது 10,000 15,000 அவருக்கு போயிடும். அப்ப அந்த கணக்கு வந்து நம்மளுக்கு ஏன் அப்படின்னா, அது ஒரே காலத்துல அநேகர் வாழ்றாங்க. இப்ப உதாரணமா நம்ம இருக்கலாம், இப்போ ஆதாம் 930 வயசு உயிரோடு இருந்துக்கிறாருன்னா 130 சேர்த்து பிறந்துட்டாரு. அப்புறம் சேர்த்துக்கு வந்து அங்க நம்ம சாட்ல பார்க்கலாம். ஆமா, அப்புறம் அந்த சேர்த்து 130 சேர்த்து அப்புறம் 105 ஏனோசு அப்புறம் 90 கேனா இப்படியே போறார். அப்புறம் 70 மகளையால் அப்புறம் 65 யார் ஏது அப்புறம் 162 அப்புறம் 65 மெத்துசேலா அதுக்கப்புறம் 187 லாமேக். இங்க வராது லாமேக்கு, வராது லாமேக் கடத்தபடியாக லாஸ்டா லாமேக்கு கடத்தபடியா நோவா வராது. இதுதான் லாஸ்ட். இந்த நோவால வந்து 180 லாமேக்கு 187 வயசு ஆகும் போது, 82 வயசு ஆகும் போது நோவா பிறக்கிறார். இந்த ஆதாம் 930 நீங்க எடுத்தீங்கன்னா யாருடைய காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாருன்னா, கொண்டு வந்தா இங்க லாமேக்கு இருக்கிற பாத்தீங்களா, லாமேக்கினுடைய 56 வயசு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். முதல் முதலியா முக்கால்வாசி பாலம் வந்திருக்கிறார் பாலம். அப்புறம் நோவாவுக்கு 600 வயசு ஆகும் போது ஜலப்பள்ளியை வந்துச்சு. அப்ப ஆதாம் இவ்வளோ வருடங்கள் உயிரோட வாழ்ந்துக்கிறாருன்னா அப்ப யாரு கூட எல்லாம் அவர் வாழ்ந்துக்கிறாரு பாத்தீங்களா, சேர்த்து கூட வாழ்ந்துக்கிறாரு, அப்புறம் அவருடைய மகன் பேரன், இது வந்து மகன், இது வந்து பேரன், இது கொள்ளு பேரன், அவர் அதுக்கு அடுத்த பேரன், அதுக்கு அடுத்தவா இப்படியே வந்து இவரு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார். இப்ப நம்ம ஆறாம் மொழி வயசு 930, சேத்து மொழி வயசு 800, இது வந்து 900, இப்படி நம்ம டோட்டல் பண்ணிட்டு வந்தா கரெக்ட் கணக்கு வருமா? ஏன் வராதுங்க? ஏன்னா இவருடைய காலத்து ஆகாம வந்து இவருடைய காலத்துல கூட வந்துக்கிறாரு, இவருடைய காலத்துல கூட வந்துக்கிறாரு, இவருடைய காலத்துல கூட வந்துக்கிறாரு. அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொருத்தருடைய வயசு நம்ம மொத்த மொத்தமா கணக்கு போட்டா அந்த கணக்கு செட் ஆகாது. அப்போ அந்த கணக்கு எப்படி நம்ம போட்டா சரியான கணக்கு? ஏன்னா ரெண்டு பேர் ஒரே காலத்துல வாழ்ந்துருக்கிறாரு, மூணு பேர் ஒரே காலத்துல வந்துக்கிறாரு. அப்ப தனித்தனியாக நம்ம அவங்களுடைய வருடம் எடுக்க முடியாது. ஒருவேளை ஆகாம 930 வயசுல இருந்து இந்த 930 ஒரு மகனை பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, 930 வருஷம் குழந்தை பிறக்கவே இல்லை, 930 பிறந்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? 930 அப்படியே எடுத்துக்கலாம். 930 எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் எத்தனை வயசு, அந்த 930 பிறந்தவன் எவ்வளவு வயசுல அவன் உயிரோடு இருக்கிறான்னு பார்த்துட்டு, இப்ப உதாரணமா ஒரு 800 வயசுல அவனுடைய மகர் உயிரோடு இருக்கிறாரு, 800 வயசுல ஒரு குழந்தை பிறந்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? 930 அப்புறம் என்ன சேர்த்துலாம்? 800 சேர்த்துலாம். கொஞ்சம் சிம்பிள் கணக்கு தாது. இப்ப எப்படின்னா, இப்ப 930 வருஷம், 930 வயசுல ஒரு பையன் பிறந்திருந்தா, 10 பையன் பிறந்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? 930 எடுக்கலாம் இல்லைங்களா? எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் செத்து போயிட்டார், ஆனா செத்துருவார், அவருடைய மகன் பிறந்திருக்கிறார். அப்ப அவருடைய மகன் ஒரு 800 வயசுல வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? 930 800 அப்படி எடுக்கலாம். அப்படி எடுத்தா கணக்கு நம்மளுக்கு வரும். ஆனா இங்க அப்படி வர்றது இல்ல. ஏன்னா 930 வயசுக்கு இவ்வளவு பேர் பிறந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி கணக்கு எடுத்தா கரெக்டா இருக்கும்னா, அவர் தனிமையாக வாழ்ந்த வருஷம் எவ்வளா, அது ஒரு கணக்கு நம்ம இருக்கணும். அந்த வயசுல ஒரு குழந்தை பிறந்திருந்தா அதோட ஆதாரம் லிம் கட்டு, அவனுடைய அவருடைய மகனுடைய வயசு நம்ம எடுக்கணும். பாத்தீங்களா? இப்போ இது நம்ம நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதுல்ல? அப்ப ஆதாம் தனிமையாக இருந்தார் இவ்வளவு வருஷம். இப்போ என்னாச்சுன்னா, 130 வயதான போது ஒரு மகனை பெற்றார், அவர் தான் சேத். அப்போ லிங்க் வந்து நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம், 130 எடுக்கலாம் இல்லைங்களா? இப்ப நம்ம 930 இங்க எடுத்தோம்னா கணக்கு வராது, வரது வேதனை பார்த்துக்கலாம். இங்க குழந்தை பிறந்ததுன்னா இந்த கணக்கு எடுக்கலாம். ஆனா இங்கே தன குழந்தை பிறந்துச்சு. அப்ப என்னாவது, இங்க கணக்கு எடுத்தா ரெண்டு பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்துட்டுக்கிறாங்க. அப்ப இவருடைய வாழ்க்கையும் எடுத்து, அவருடைய வாழ்க்கையும் எடுத்து, அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா பெரிய கணக்கு, அது கணக்கும் கரெக்டா வராது. அப்ப நம்ம கரெக்டா லிங்க் நம்ம எப்படி பண்ணோம்னா, ஆதாம் 130 வயசான போது முதலாவது பையன் எடுத்தாங்க. அப்ப 130 என்ன, யார் கட் பண்ணிடலாம்? ஆதாம் கட், அவ்வளவுதான். ஆதாமுடைய வாழ்க்கை வேண்டாம், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 130 வயதான போது சேத் பிறந்துட்டார். இப்ப இந்த சேத் எவ்வளவு நாள் தனிமையா வாழ்ந்துட்டு இருந்தாரு? தனிமையானா குழந்தை இல்லாம இருந்தாரு. அப்படின்னா 105 வயசு வரைக்கும் சும்மாந்துக்கிறாரு, அவருக்கு குழந்தை இல்லை. அப்ப 105 வயசுல யாரு பிறந்துட்டாரு? ஏனோஸ் பிறந்துட்டாரு. இப்ப இந்த 105 வயசுல நம்ம யாரு கட்டுறோம்? அதுக்கப்புறம் சேத்தும் ஏனோஸும் ஒன்னா வாழ்றாங்க. ஆதாம இருக்கிறாரு, சேத்தும் இருக்கிறாரு, ஏனோஸ் இருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய லிங்க் எங்க எதிரி கொண்டு வரலாம்? சேத்து தனிமையா குழந்தை இல்லாம இருக்கிற வரைக்கும் கொண்டு வரலாம். கொண்டு வந்த 105. அப்போ இந்த 105 வயசாகும் போது ஏனோஸ்ன்ற பையன் பிறந்துட்டார். அப்ப நம்ம யாரு கட் பண்ணலாம் இப்போ? ஆமா, சேர்த்து 800 வருஷம் அவர் வாழ்ந்திருக்காரு, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. திருப்பி இப்ப லிங்க் கட்டாம வருது பாருங்க. திருப்பியும் இந்த ஏனோஸ் 90 வயது வரைக்கும் குழந்தை இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 90 எடுத்துக்கலாம். 90 அப்புறம் 90 வயதுல அங்க கேனான் பிறந்துட்டாரு. கேனான் பிறந்துட்டாரு. அப்ப நம்ம 90 வருஷம் கணக்கு எடுத்துட்டு மிச்ச வருஷம் என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுருவோம். ஏன்னா ஏனோஸ் அடுக்கப்படுறவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்றாரு, பேரல இருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த கணக்கு எடுக்கிறது இப்ப இப்படியே நம்ம எடுத்துட்டு வந்தா அப்புறம் 90 இருந்து மகளிர் 70, அப்புறம் 65, அப்புறம் 162 நோட்டில் நான் தந்திருக்கிறேன், அப்புறம் 65, அப்புறம் 187, அப்புறம் 182 இங்க லாமைக்கு வர்றாரு. அப்போ பேருக்கு நான் படிக்கிறேன், அந்த அஞ்சாம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா போய் வீட்டில் டெஸ்ட் பண்ணுங்க. வசனங்கள் கூட நம்ம கொடுத்துருக்குற சைட்ல அந்த வசனங்கள் நீங்க செக் பண்ணலாம். அப்போ ஆதாம், ஆதாமுடைய மகன் யாருங்க? சேத். சேத்துடைய மகன் ஏனோஸ். ஏனோசுடைய மகன் கேனான், கேனானுடைய மகன் மகளையால், அப்புறம் யாரே இது, அப்புறம் ஏனோக்கு, அப்புறம் மெத்துசேலா, அப்புறம் லாமேக்கு, அப்புறம் நோவா. இவங்களுடைய வாழ்நாட்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏனோசுடைய வாழ்நாட்கள் எவ்வளோனா 905, ஏனனுடைய வயசு 910, மகளையருடைய வயசு 895, யார் ஏது 962. அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அப்போ என்னன்னா 182 வயசு லாமைக்கு இருக்கும் போது அவருக்கு ஒரு மகன் பிறந்தாரு நோவா. இந்த வயசுல நோவா பிறந்துட்டாரு. நம்ம எது வரைக்கும் கொண்டு போகலாம்னு சொல்லிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜலப்பிரளயம் வரைக்கும். நோவா கூட பசங்கள் பிறந்தாங்க, அதை பத்தி எப்படி நம்ம படிக்கிறோம்? அஞ்சாம் அதிகாரம் லாஸ்ட் வசனம் பாருங்க, ஆதியாகமம் 5:22 லாஸ்ட் வசனம் அது படிங்க. ஆனா இங்க மத்த வசனங்கள் மாதிரி இல்லது, இது ரொம்ப புதுமையா இருக்க ஒரு வசனம். எப்படி இருக்குது? நோவாவுக்கு எத்தனை வயசு? 500. 500 வயதான போது சேம் பண்ணலாம், இல்ல யாபேத் பண்ணலாம் அப்படின்னு தான் பரவாயில்ல. மூணு குமாரர் பிறந்திருக்கிறேன். அப்போ மூணு குழந்தைக்கு ஒரே டைம்ல பிறந்துருச்சா? அப்படி வரதில்லை. தேவன் பத்தியங்களை எப்படி கணக்கு எப்படி வச்சிருக்கோம்? அப்ப நம்ம எங்க கொண்டு போன அந்த ஸ்டேஜ்னா, நோவாவுக்கு அங்க ஜலப்புள்ளியம் வர வரைக்கும் அந்த ஸ்டேஜ் நம்ம கொண்டு போகணும். அப்பதான் அதுக்கு அது கரெக்டா அது வரும். 600 வயதாகும் போது ஜலப்பிரளயம் வந்துச்சு. அப்போ ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் எவ்வளவு வருஷம் அப்படின்னாக்கா, இது நம்ம டோட்டல் பாயிண்டா கிளீனா நம்மளுக்கு முதலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜினுடைய வருடங்கள் எவ்வளவுன்னு புரிஞ்சு. அப்ப ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும், அப்ப நீங்க வேணா அது நம்ம வசனத்துல படிக்கலாம். ஆதியாகமம் 7:11 நோவாவுக்கு 600 வயதாக வருஷம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எத்தனை ஜென்ரேஷன்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஜென்ரேஷன் இருக்குது முதலாம் உலகத்துல. அப்போ கணக்கு நம்ம போட்டா டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 130, யாராவது பேப்பர் இருந்தாலும் நீங்க கூட போட்டு பாருங்க. 105, 90, 70, 65, 162, 65, 187, 182, லாஸ்ட் வந்து 600. நோவாவுக்கு 600 வயசு வரைக்கும் கொண்டு வந்துருக்கிறோம். ஆனா அவருக்கு குழந்தைகள் 500 வயசுலயே பிறக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. நோவா 500 வயது ஆன போது சேம் காம் ஞாபகத்தை பெற்றா 500 வயசுல தான் அவருக்கு குழந்தைகள் ஸ்டார்ட் ஆகிறாங்க. யார் முதல் பையார் என்ன பையன் எத்தனை வயசுல போனா என்னங்கிறதெல்லாம் நம்ம கணக்கு போடலாம், அது கூட கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது நம்ம எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணிட்டாக்கா 1656. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்பர் 1 வந்து 1656 வருடங்கள். இதெல்லாம் நீங்க டோட்டல் பண்ணி செக் பண்ணுங்க, ஏன்னா ஆக்சுவலா அது நீங்க செஞ்சா நல்லா இருக்கும். அப்ப முதலாவது ஸ்டேஜ் வந்து 1656 வருடங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். நீங்க கூட கேட்கல ரிசர்ட் கால கணக்கில் போட்டு இந்த மாதிரி நம்மளை டயர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய வகுப்புகள்ல இன்னும் தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களை புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்குது, அந்தி கிறிஸ்து பத்தி இருக்குது, இன்னும் தேவனுடைய ராஜ்யம் பத்தி இருக்குது, இதுக்கெல்லாம் தேவன் காலக்கணக்குள்ள வச்சிருப்பாரு வச்சிருக்க மாட்டாருன்றீங்களா? கண்டிப்பா வச்சிருப்பாரு. அப்ப இந்த பேசிக் தெரியலனா அந்த காலக்கணக்குகள் கண்டுபிடிக்கவே முடியல. அதனாலதான் நம்ம இந்த காலக்கணக்கு இப்ப ஃபர்ஸ்ட்ல நம்ம இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், இல்லைன்னா முடியாது. அதுக்காக தான் இது இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸா இருக்கு. இப்ப நம்ம ஸ்டேஜ் நம்பர் 2 போலாம். செகண்ட் ஸ்டேஜ் போன இது எத்தனை வருஷம் அப்படின்னா, இப்ப எங்க ஆரம்பிக்கணும்? எங்க விட்டுருக்குறோம்? ஜலப்பிரளயத்தில் விட்டுருக்குறோம். இப்ப ஜலப்பிரளயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப ஜலப்பிரளயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்க கொண்டு போய் முடிக்கலாம்னா, வாக்கு தத்தம் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். அது ஒரு செகண்ட் ஸ்டேஜா வைக்கலாம். வாக்கு தத்தம் வரைக்கும்னா என்ன? ஆபிரகாம் இடத்துல தேவன் செய்த வாக்கு தத்தம். அப்ப ஆபிரகாம் இடத்துல தேவன் செய்த வாக்கு தத்தம் எங்க அவர் பண்ணிட்டாருன்னா, ஈசாக்கே மோரியா மலையில கொண்டு போய் வைக்கும் போது பண்ணார், அது இல்ல. ஆனா அவருக்கு முன்பாகவே தேவன் அவரோடு கூட தொடர்பு கொண்டு அவர் இடத்துல வந்து ஒரு வாக்கு தத்தம் அவரு வச்சிருந்தாரு. ஏன்னா ஆபிரகாம் எங்க இருந்து வந்துட்டாரு? மெசபடோமியா தேசத்திலிருந்து தேவன் அவர் அழைத்து வந்து கானான் கொண்டு வந்தார். ஊருங்கிற கல்வி தேசம் கூட்டிட்டு வந்தார். அப்ப கொஞ்சம் தூரம் வந்துட்டு அவங்க அப்பா கூட அவர் வந்து சத்தியம் பண்ணிட்டு கானான் வரல. மெசபடாமியிலிருந்து வெளியில வந்து பாரான் வரைக்கும் அவர் வந்து இருந்ததாக நம்ம படிக்கிறோம். அதை பத்தி ஆதியாகமம் 11 அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் நமக்கு படிங்க. ஆரோன் மட்டும் வந்த போது, அதாவது அந்த கல்தேய தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரங்க வருதும் அவங்க வந்து அந்த செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா, அப்புறம் கூட அவருடைய மனைவி, அப்புறம் தன்னுடைய அண்ணன் பையன், இவங்க அவருடைய மனைவி எல்லாம் வந்து ஒன்னா அவங்க வந்து செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க. கொஞ்ச காலம் எங்க இருந்துட்டாரு, கானானுக்கு முன்னாடியே செட்டில்மெண்ட் ஆங்க, எங்க பாறாங்க இல்லைங்களா, பாறாங்கல அது இருந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, எது வரைக்கும் இருந்தாங்க? அவருடைய சாவு வயசு 205 வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அப்புறம் என்ன 12 ஒன்னாம் வசனம், அதே வருஷத்துல அவர் செத்து போன அதே வருஷத்துல தேவன் என்ன பண்றாங்க இப்போ உதாரணமாக 12:4 இப்ப ஆரானை விட்டு அவங்க கிளம்பும் போது ஆபிரகாம் கிளம்ப வயசு 75 இல்லைங்களா. நீங்க இந்த வசனம் படிங்க, அதாவது ஆதியாகமம் 11:26 வசனம். பாத்தீங்களா, இங்க என்ன பண்ணி இந்த வசனத்துல நோவாவுக்கு சொன்ன மாதிரி தான், நோவாவுக்கு 500 போது குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதே போல நோவாவுக்கு 500 அப்புறம் தான் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. யாரு ஃபர்ஸ்ட், யாரு செகண்ட், யாரு தேர்ட்ங்கிறது நம்ம சுலபமா கண்டுபிடிக்கலாம். இங்க நீங்க படிச்சீங்கன்னா தேராகி 70 ஆன போது ஆபிரகாம் நாகோர் ஆரோன் இது கூட தலைகீழ கொடுத்துருக்கிறார். நோவாவுடைய மகன்கள் கூட எப்படி கொடுத்துருக்காரு, யாரு முதல் பையன்? நம்ம அந்த கிளாஸ்ல படிச்சோமே, சேம் காம் யாபேத்துல யாரு ஃபர்ஸ்ட் பையன்? யாபேத் இல்லைங்களா, நம்ம அந்த கிளாஸ்ல படிச்சோம். ஆனா அந்த ஆர்டர் கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காரு தேவன். நம்ம ரொம்ப கவனமா படிக்கணும். அதே போல இங்க கூட ஆபிரகம் தான் கடைசி பையன், ஆனா ஆபிரகம் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறார். ஆபிரகம் நாகோர் ஆரான், இந்த நாகோர் தான் முதல் பையன், ஆரான் ரெண்டாவது பையன், மூணாவது ஆபிரகம், லாஸ்ட் பையன் தான் ஆபிரகம். அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, ஆதியாகமம் 12:4 நம்ம படிச்சோம். இப்ப அவங்க அப்பா சாகர வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க. அப்பா செத்ததுக்கு அப்புறம் இப்ப தேவன் மீண்டும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிச்சு கிளம்ப சொல்றார். அப்ப கிளம்பும் போது அவர் வயசு அவரா யாருக்கு, ஆபிரகாமுக்கு 75. அப்ப அவங்க அப்பா எத்தனை வயசு, அவர் அவங்க அப்பா சாகும் போது எத்தனை வயசு, 205. அப்ப அவங்க அப்பா சாகும் போது அவருக்கு 205. அப்ப ஆபிரகாமுக்கு 7 2.5 அப்ப அவங்க அப்பாவுக்கு அவர் 8 பிறந்திருப்பார். அதை கண்டுபிடிக்கிறது பாருங்க, 5 போனா ஃபைபர், அப்புறம் 10 போன 3. ஆபிரகாம் தேராது, அவங்க அப்பா தேராது, அங்க சொல்லிக்குது தேராது 70 வயதான போது ஆபரகம் நாகோர் ஆரம்பநிலை பெற்றார். 70 வயசுக்கு பின்பு ஆனா எத்தனாவது வயசுல ஆபரகம் பிறந்தாருன்னு துல்லியமா கண்டுபிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு 130 வயதாகும் போது யாரும் பிறந்துக்கிறாரு, ஆபரகம் பிறந்துக்கிறாரு. அப்போ மத்தவங்க ரெண்டு பேரும் அவருக்கு முன்னாடியே பிறந்திருக்கிறாங்க. கன்ஃபியூஷன் இருக்குதா? எந்த கீழே கூட புரியலன்னு கேட்டுங்க, நான் திருப்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். அப்ப 205 வயசுல அந்த அப்பா சாகுறாரு. இந்த சாகுற வயசுல தான் அவர் கிளம்பி போறாரு 75 வயசு அப்போ ஆபரகாமுக்கு. அப்ப அவருக்கு அவங்க அப்பாவுக்கு எத்தனாவது வயசுல பிறந்து போறது இங்க கண்டுபிடிக்கிறார். 205 - 75 போட்டா 130 அவர் பிறந்திருக்கிறார். ஆனா வசனம் எப்படி சொல்லுது, 70 வயது ஆன போது ஆபரகாம் நாகோர் ஆரோனை பெற்றார் அப்படின்னு இல்லைங்களா? ஏதாவது டவுட் இருக்கிறது? ஆபரகாம் 75 வயசுல அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அவங்க அப்பா செத்த அதே வருஷம், அவங்க அப்பா சாகுற வரைக்கும் தேவன் அந்த இடத்துல இருக்க வச்சார். செத்த உடனே என்ன பண்றாரு, திருப்பி நீ இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிறார். அப்ப அதே வருஷத்துல அவர் கிளம்புறாரு. கிளம்பும் போது அவருக்கு வயசு 75. அவங்க அப்பா சாக அந்த எந்த வருஷத்துல செத்தாரோ அதே வருஷத்துல அவர் கிளம்புறாரு. அப்ப அவருக்கு வயசு எவ்வளவு? அவங்க அப்பா சாகும் போது ஆபரகாமுக்கு 75, அவங்க அப்பா கத்தின வயசு 205 வயசு. அப்ப ஆபரகாம் 75 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறார். அப்ப 205 - 75 கழிச்சாக்கா 130. அவங்க அப்பாவுக்கு 130 வயசு இருக்கும் போது ஆபரகாம் பிறந்தாங்க. அதுதான் கணக்கு. இது பாருங்க எப்படி ரிவர்ஸ் தேவன் கொடுக்கிறார். இது நம்மளால கண்டுபிடிக்கணும், ரொம்ப இருக்கு. இதெல்லாம் பிற்காலத்துக்கு பிற்கால காலகட்டங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது நம்மளுக்கு இன்னைக்கு சப்ஜெக்ட் தேவையில்லை, இதெல்லாம் கூட நம்ம இன்ஃபார்மேஷன். இப்ப நம்ம ஜலப்பிரியத்திலிருந்து நோவா, அதாவது இந்த 205 சேராதனுடைய சாவு அல்லது வாக்கு சட்டம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆபரகாமுடைய அப்பா செத்த வருஷமும் அதே தான், ஆபரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமும் அதே வருஷம் தான், ரெண்டும் ஒரே வருஷம் தான். அப்ப நம்ம எங்க வரைக்கும் இழுத்துட்டு வரலாம்னா தேராகுடிய மரணம் வரைக்கும் இழுத்துட்டு வரலாம். அப்ப ஜலப்பிரளயத்திலிருந்து தேராகுடிய மரணம் வரைக்கும் எப்படி கணக்கு போடுறது இப்ப நம்ம பாருங்களா. இப்ப நம்ம ஜலப்பிரளயம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஆதியாகமம் 11:10. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு எத்தனாவது வருஷம்? ஜலப்பிரளயத்துக்கு பின்பு 2வது வருஷம். யார் பிறக்கிறாங்க நோவாக்கு? இல்ல பண்ணீங்க. சேமுக்கு யார் பிறக்கிறாரு? சேம் அற்பக சாத்தை பெற்றார். சொல்லிட்டு அப்ப நோவாவுக்கு எத்தனாவது வயசா இருப்பாரு? 602. ஜலப்பிரளயத்துக்கு ஜலப்பிரளயம் போது நோவாவுக்கு எவ்வளவு வயசு? 600. இப்ப ஜலத்துக்கு பின்பு 2வது வருஷம் நம்ம எடுக்கிறோம். அப்ப நோவாவுக்கு எவ்வளவு வயசு? 602. பையனுக்கு எவ்வளவு வயசு? சேமுக்கு ஜலப்பிரளயத்துக்கு பின்பு 2 ஆகும் போது சேமுக்கு எவ்வளவு வயசு? 100 வயசு. 500 எப்படி இருந்துச்சு? நோவா 500 வயதான போது சேம் காம் யாகத்தை பெற்றார் அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம் அவருக்கு எத்தனாவது வயசுல பிறந்தாங்க. 500 வயசுக்கு பின்னாடிதான் குழந்தைகள் பிறந்திருக்கு. அப்ப அதுல 502 வயசுல தான் யாரு பிறந்திருக்கிறாரு? சேம். சேம் எத்தனாவது பையன்? 2வது பையன். அப்போ முதல் பையன் யாரு? அவருக்கு அப்ப அவன் எத்தனாவது வயசுல பிறந்திருப்பாரு? அப்போ 501 இல்லைங்களா? அப்ப இந்த லாஸ்ட் பையன் அவனுடைய கேப் எவ்வளவு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்ப இந்த சாமுக்கு காமுக்கும் சேமுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா முதல் பையன் 501 பிறந்திருக்கணும் கண்டிப்பா, ரெண்டாவது பையன் 502 அதான் சேவம் இல்லைங்களா. அப்போ இது கூட வந்து மறைமுகமான தேவன் கணக்கு கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ அதுல நம்ம படிக்கலாம், ஜலப்பிரளயம் உண்டாகி 2 பின்பு சேம் 100 போது யாரை பெற்றாரு? அற்புதத்தை பெற்றார். இப்ப நம்ம அதே பழைய மாதிரியே கணக்கு எடுத்துக்கலாம். 5 அதிகாரமும் 11 அதிகாரமும் ஏறத்தால ஒரே விஷயங்களே சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த 102 நம்ம எடுக்க வேண்டாம். சேமுக்கு 102 போது அற்பக சாத்தை பெற்றான் சொல்ல வேண்டாம். அங்க வசனமே கீழே சொல்லுது, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நம்ம ஜலப்பிரளயம் கொண்டு வந்துட்டோம் முதல் ஸ்டேஜ். இப்ப நம்ம ஜலப்பிரளயத்துக்கு பின்பு 2 அவ்வளவுதான் கொடுத்துருது. அது போல நம்மளுக்கு அந்த 2 ஒரு பையன் போறவர். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 எடுத்துக்கலாம் கணக்கு, 2 நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனா அவங்க நம்ம அப்பாவுக்கு வயசு போகல, சேமுக்கு 102 பட் நம்ம 2 எடுத்தா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம 12 படிக்கிறோம் சார், 35 இல்லைங்களா, அறுபக சார் 35 போது சேலாவை பெற்றார் இல்லைங்களா சேலா. அப்புறம் 14 பாரா 30 போது ஏ பேரை பெற்றார். அப்புறம் 16 போதுங்க பேலகே பெற்றான். 18 ஆமா, 20 32 போது செருகுவை பெற்றான். 22 நாகோரை பெற்றார். அப்புறம் 24 சேராகவே பெற்றான். சேராகதான் யாரு? ஆபிரகாமுடைய அப்பா. அப்போ ஆபிரகாமுடைய அப்பா வரும் போது இப்ப நம்ம சேராக 70 போது 3 குமாரர்கள் பெற்ற மாதிரி வந்துச்சு. அதனால கணக்கு நம்மளுக்கு வருதில்ல. அப்ப நம்ம எதுவரை கொண்டு வரோம், சேராக்குரிய மரணம் அல்லது அந்த வருஷத்துல தான் தேவன் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா வாக்கு தத்தம் பண்ணிக்கிறாரு. அப்போ சேராகனுடைய முழு வயசு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எவ்வளவு சேராகுடைய முழு வயசு? 205 அவன் இருக்கார். அப்போ டோட்டல் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கிறது வருஷங்கள் 427. இதுல கூட நீங்க டோட்டல் பண்ணுங்க, யாரோ கணக்கு போட்டீங்களா? 427 டோட்டல் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணிக்கோங்க, நம்ம கரெக்டா போறோமே இல்லையா. அப்போ செகண்ட் ஸ்டேஜ் 427 வருடங்கள். எங்காவது லிங்க் கட் ஆயிருக்குதா? இது வரைக்கும் லிங்க் கட் ஆகவே இல்லை. எங்கிருந்து வருது? ஆதாமினுடைய சிருஷ்டிக்குள்ள இருந்த முக்கியம், ஆதாம் பாவத்தில் விழுந்ததுல இருந்ததுல ஆதாமே தேவன் சிருஷ்டி பண்ணுங்க நம்ம கணக்கு எடுக்கிறோம். அப்படிதான் கணக்கு கொடுத்துக்கிறார். ஆதாமுடைய சிருஷ்டிப்புலிருந்து ஆபிரகாமிடத்தில் தேவன் வாக்கு தத்தம் பண்ணிக்கிறாரு. அது வரைக்கும் இப்ப நம்ம வந்துருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேஜ் நம்பர் 3 போலாம். அப்ப ஸ்டேஜ் நம்பர் 3 சொல்றது என்னன்னா, எங்க விட்டோமோ அங்கிருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணும். இப்ப நம்ம எங்க விட்டுருக்கிறோம்? வாக்கு தத்தம் வரைக்கும் விட்டுருக்கிறோம் இல்லைங்களா. ஆபிரகாமிடத்தில் தேவன் தெரிஞ்ச வாக்கு தத்தத்தில் விட்டுருக்கிறோம். அங்கிருந்து எங்களுக்கு வரலன்னா நியாயப்பிரமாண காலம் வரைக்கும் கொண்டு வரலாம். எவ்வளவு வருஷங்கள் வருதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அப்போ இங்க நம்ம பார்க்கும் போது எங்க விட்டோன்றது நம்மளுக்கு கிளீனா புரியுது. ஆபிரகாம் இடத்தில் தேவன் செய்த அங்கிருந்து நியாயப்பிரமாணம் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். அப்படின்னா நியாயப்பிரமாணம்னா சாதாரணமா நம்ம என்ன நினைக்கிறோம்? நியாயப்பிரமாணம் வேணுங்க. நியாயப்பிரமாணம்னா என்ன நினைக்கிறோம்னா 10 கட்டளைகள் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் முதல் கொடுத்ததாக கட்டளைகளாக நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. சீனாய் வனாந்தரத்துல மோசேக்கு தேவன் அந்த மலை மேல் 40 நாட்கள் அவர் உருவாக்கிறது அந்த 10 கட்டளைகள் மற்றும் பிரமாணங்களை வாங்கிட்டு வந்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது ஃபர்ஸ்ட் கிடையாது, அதுக்கு முன்னாடியோ முதல் ஒரு நியாயப்பிரமாணம் கொடுத்தார். அது வரைக்கும் நம்ம கணக்கு கொண்டு வரோம். அப்ப முதல் நியாயப்பிரமாணம் என்ன தெரியுங்களா சொல்றீங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அவங்க கிட்ட தொடர்பு வச்சதுக்கு அப்புறம் மோசே மூலம் அவங்களுக்கு முதல் முதல் ஒரு கட்டளை கொடுத்தாரு. அது என்ன கட்டளை? பத்து கட்டளைக்கு முன்னாடியே, அதுக்கு அது அதுக்கு முன்னாடி, அது ஆபிரகாம் இடத்துல சொல்லிட்டாரு. விருத்த சேதனம் மோசைக்கு, மோசை மூலமாக தேவன் கொடுத்தது என்னன்னா பஸ்கா கட்டளை இல்லைங்களா. அந்த எகிப்திலிருந்து அவர்கள் கிளம்புறதுக்கு முன்னத்த நாள் நைட்டு அவங்க என்ன பண்ணோம், ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு பஸ்கா, அது வந்து அது வந்து நியாயபரமானு சொல்லிட்டு வசனத்துல கிளீனர். அதாவது யாத்திரகமம் 12 அதிகாரம் 41 இருந்து 43, யாத்திரகமம் புறப்பட்டார்கள். இப்ப எப்படி ஆர்ஜக 5 அதிகாரம் 11 அதிகாரத்துல சொன்னது போல அவர் அவரே பெற்றார், அவர் அவரே பெற்றார் அப்படி வந்து கொடுக்கல. அப்ப இது வந்து எங்க நம்ம கண்டுபிடிக்கலாம்? வசனத்துல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க கொஞ்சமும் ஆனா பழைய ஏற்பாட்டுல நம்ம எங்க தேடினா கூட கிடைக்காது. புதிய ஏற்பாட்டுல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அது எங்க இருக்குதுன்னா கலாத்தியர் 3 அதிகாரம் 17 வசனம். கலாத்தியர் 3:17. அப்போ வாக்கு தத்துவத்திலிருந்து நியாயபெருமான வரைக்கும் எவ்வளவு வருஷம்? 430 வருடங்கள். ரொம்ப சுலபமா அப்போ சிலர் போல வந்து அந்த வருடங்களை நம்மளுக்கு கொடுத்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 430 வருடம், அதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். ரொம்ப கிளீனா நம்ம போட்டுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்துல இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா 430 வருஷம் கணக்கு வர்றது இல்லைங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் கிளம்பினார்கள். அப்போ 430 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருந்தாங்களா? அவங்க அடிமைகளாக இருக்கவே இல்லை. ஏன்னா 3 ஜென்ரேஷன் தான் இருக்கு. ஏன்னா அவங்க யாக்கோபுடைய காலத்துல அவங்க கிளம்பி போகும்போது எவ்வளவு பேரு? 70 பேர் இல்லைங்களா? நான் கதையில தெரியுங்க 70 பேர் தான் எழுத்துக்கு போனாங்க. அதுல தன்னுடைய மகன்கள்லாம் போறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மோசே, மோசை நம்ம எடுத்தா மோசை என்ன கோத்திரம், யாருடைய கோத்திரம்? கரெக்ட், அது வந்து லேவி கோத்திரம். அப்போ அவங்க லேவி, லேவியுடைய மகன் வந்து கோகாத், அப்புறம் கோகாத்துடைய மகன் அம்ராம், அம்ராமுடைய மகன் தான் மோசஸ். அப்போ இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 3 ஜென்ரேஷன்ல இவங்க வந்து 430 வருஷம் எழுந்து தேசத்துல வாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து கணக்கு நம்மளுக்கு வர்றதில்ல. 430 வருஷம் அவர்களுக்கு வர்றதில்லை. மாறாக அவர்கள் எவ்வளவு வருஷம் முழுக்க அந்த எழுந்து தேசத்துல அடிமைகளாக இருந்தாங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இது நம்ம பின்னாடி ஒரு காலத்தனுக்கு வரும்போது அதை நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். அதாவது யாத்திராகமம் 12 அதிகாரம் 40 வசனத்தை நாம் படிக்கிறோம். 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே அப்படின்னு சொல்லும் போது இது யாக்கோபு எகிப்துக்கு போன வருஷத்திலிருந்து கணக்கெடுக்க முடியாது. நம்ம வேற ஒரு காலத்தனுக்கு தான் இன்னைக்கு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஆனா இந்த 3 ஜென்ரேஷனும் மோசே வெளியில் பிடிச்சி வந்தாங்களா, அது வரைக்கும் எகிப்துல அவங்க அடிமையில்லாத இருந்த வருஷம் எவ்வளவுதான்? 215 வருஷம் தான். 215 வருஷங்கள் தான் அவங்க எழுத்து அடிமைகளாக இருந்தாங்க. இது ஒரு வேற ஒரு கால்குலேஷன், நம்ம அது வந்து நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் போடலாம். ஆனா அப்புறம் பின் எப்படி 430 சொன்னாரு அப்படின்னாக்கா அது வந்து ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆபிரகாம் என்ன பண்ணாரு கொஞ்ச காலத்துக்கு முன்பாக, அவர் அந்த காலங்களில் பஞ்சமெல்லாம் உண்டானதுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி குறித்து என்ன பண்ணாருங்க, போனது இல்லைங்களா காணும். அதாவது எகிப்துக்கு போனார்ல, ஆதியாகமம் 12 அதிகாரம் 10 வசனம், ஆதியாகமம் 12:10. அப்போ ஆபிரகாம் எங்க போயிட்டாரு? மஞ்சத்தை தாங்க பிடிக்கிறதுக்கு எகிப்துக்கு போயிட்டாரு. அப்போ ஆபிரகாம் எகிப்துக்கு போகும்போது அவருடைய வயிற்றுக்குள்ள யார் இருக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப என்னைக்கு ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டாரோ அன்னையிலிருந்து கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த மாதிரி கணக்கு அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 215 ஈக்குவலா இருக்கு. 215 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஆபிரகாம் எகிப்துக்கு போனாரு. 215 வருஷத்துக்கு பின்னாடி இவர்கள் அவனுடைய மகனுக எகிப்துக்கு போனாங்க. ரெண்டு சேர்த்தனா 430 வருடம். வேற ஆராய்ச்சியாளர்கள் வந்து ரொம்ப கிளியரா இந்த வருடங்கள் கொடுக்குறாங்க. உதாரணமா வந்து டேக்ஸ் அவங்க வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், அவங்க கொடுக்குற ப்ரூஃப்ஸ், அப்புறம் உஷர் கால்குலேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் கூட நம்ம செக் பண்ணலாம். அதுல வந்து 430 வருடம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆபிரகாம் எகிப்துக்கு போனதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த கணக்கு. இது வந்து ஆக்சுவலி இந்த கிளாஸ் நம்மளுக்கு செட் ஆகாது, வேற ஒரு வகுப்பை வந்து நம்ம அந்த அந்த கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எப்படி 215, இது எப்படி 215, இது நம்ம தனியாக கணக்கு போடலாம். பட் இந்த கிளாஸ்ல இது வந்து அவசியம் இல்லாத இருக்கிறதுனால இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு தேர்ட் ஸ்டேஜ் வந்து அப்போ சொன்னாங்க போல் ரொம்ப சுலபமா கருதுகிறாரு. 430 வருடங்கள். அப்போ வாக்கு சத்தத்தில் இருந்து நியாயப்பிரமாணம் வரைக்கும் 430 வருடங்கள். சரி, இப்ப நம்ம போர்த் ஸ்டேஜ் போலாம். போர்த் ஸ்டேஜ் போகும்போது எங்க நம்ம விட்டுருக்கிறோம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்ம எங்க விட்டுருக்கிறோம்? எகிப்து தேசத்துல லாஸ்டா அந்த நைட்டு இல்லைங்களா, அவங்க அந்த பஸ்காவை அனுசரிச்சு அடுத்த நாள் காலையில அவங்க வெளியில கிளம்புறாங்க. அன்னையிலிருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். எங்க கொண்டாந்து முடிக்கலன்னா அவர்கள் பிரயாணம் பண்ணி எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணி கானான் வந்து தேசங்களை தேசம் பங்கிடுதல் வரைக்கும் கொண்டு வரலாம். இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் நம்பர் 4 வந்து எகிப்து தேசத்துல அவங்க கிளம்பி கானான் தேசத்துக்குள்ள பூந்து பனாந்தர வழியாக பிரயாணம் பண்ணி கானான் தேசத்துல போய் அந்த 12 கோத்திரங்கள் பங்கிடுற வரைக்கும், 11 கோத்திரம், ஒரு கோத்திரத்துக்கு லேண்ட் கிடையாது இல்லைங்களா, அது வந்து லேவி கோத்திரம். அப்போ அந்த 11 கோத்திரங்கள் பங்கிடுறது வரைக்கும் எவ்வளவு வருஷங்கள் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அவங்களுடைய கிளம்பி போறது பத்தி படிக்கலாம். என்ன 33:3 முதலாம் மாதம் 15 அதாவது அந்த பஸ் 15 அவர்கள் ராமசேத்தை விட்டு புறப்பட்டார்கள். சரி, இப்ப எவ்வளவு நாள் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம படிக்கிறோம்னா சீனாய் வனாந்தரம் வரைக்கும் போனாங்க. சீனாய் வனாந்தரத்துக்கு எவ்வளவு நாட்கள் அவங்க நடந்துட்டாங்கன்னா என்னாகமும் 10 11 வசனம் மாதம், அதாவது முதலாம் மாதம் 15 கிளம்பினாங்க. இப்ப ரெண்டாம் வருஷம் எத்தனாம் தேதி? 20 ரெண்டாம் மாதம். அப்படின்னா எவ்வளவு வருஷம் நடந்திருக்கிறாங்க? 1 இல்லைங்களா, 1 நடந்திருக்காங்க. அப்ப எகிப்திலிருந்து 1 நடந்து இது வந்து 1 1 நடக்கும் போது சீனா போய் சேர்ந்துட்டாங்க. நியாயப்பிரமாணங்கள் 10 கட்டளைகள் எல்லாம் வாழ்ந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு விக்கிரகம் வச்சு வணங்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தேவன் என்ன சொன்னார் அவங்களுக்கு? என்னாகமும் 14:33 என்னாகமும் 14:33 என்ன சொல்லிட்டாலும் உன்னுடைய குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் என்ன ஆயிடுவாங்க, எத்தனை வருஷம் சுத்தமிப்பா இந்த விக்கிரக வணக்கம் அவங்க செஞ்சதுனால 40 வருஷம் மனாந்தரத்துல எது வரைக்கும் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த சந்ததி சாகர வரைக்கும் அவங்க போய் சேர முடியாது. அந்த அப்பாங்க நம்மளுக்கு தான் போய் சேர முடியும், குழந்தைகள் தான் போய் சேர முடியுமே தவிர அந்த விக்கிரக வணக்கம் செஞ்ச அந்த பெரியவர்கள் சேர முடியாது. அப்ப 40 வருஷம் தேவர் என்ன பண்ணாம சீக்கிரமா போயிடலாம், சீக்கிரமா போயிடலாம், பாதி டேஸ்க்கு போயிடலாம். உதாரணமா கர்த்தராய் இயேசு கூட அவர் பிறந்து 70 பயந்துட்டு அவங்க சாகரத்துல சொன்னோம், அவங்க கிளம்பி எடுத்துட்டு போனாங்க இல்லைங்களா. அவங்க 40 வருஷமா நடந்துட்டாங்க ஜீசஸ் கூட்டிட்டு, 40 வருஷம்ல காத்துட்டு இருக்குது, வெறும் 40 நாள்ல போயிடலாம். அதனால தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு வருஷத்துக்கு பதிலாக ஒரு நாளுக்கு பதிலாக ஒரு வருஷமே அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு. அதான் இந்த வசனம் படிச்சீங்க, வசனங்கள் படிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா சவுண்டா வாத்தீங்க, ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கேட்கணுங்க. அப்போ 10 என்ன இருக்கா, 14:33 மேல் வசனம். ஆமா அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ நீங்க என்ன பண்ணும், 40 வருஷம் நீங்க ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்றார். அப்ப சீனாய் மனாந்தரத்திலிருந்து கிளம்பி எவ்வளவு வருஷம் ரவுண்ட் அடிக்கணும், 40 வருஷம். ஆனா ஏற்கனவே 40 என்ன ஆயிருக்கிறாங்க, ஒரு வருஷம் நடந்துட்டாங்க. அப்ப இன்னும் எத்தனை வருஷம் நடந்தணும், 39 வருஷம் நடக்கணும். இங்க இருக்கிற வந்து ஜோர்தானால வருது, ஜோர்தானால கடந்து போகணும். அப்போ இங்க வந்து இந்த பகுதி நம்ம எடுக்கும் போது 40 வருடங்கள். அப்போ இங்க 1 வருஷம் நடந்தாச்சு, இங்க ஒரு 39. அப்ப இன்னும் 39 வருஷம் நடக்கணும். அப்ப மொத்தம் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்த வருஷம் எவ்வளவு, 40 வருஷங்கள் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தேசத்துக்குள்ள போய் எத்தனை வருஷம் தேசத்தை பங்குறதுக்கு அங்க இருக்கிற எதிரிகளை எல்லாம் துரத்திட்டு அந்த நாடுகளை துரத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த தேசத்தை அவருக்கு பிடிச்சி அதை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிக்கலன்னா, யோசுவா 14:7 பாருங்க. போயிட்டு அனுப்பும் போது அவருக்கு எவ்வளவு வயசு 40 வயது. யார் சொல்றாங்க, அது காலேப் சொல்றாரு. அது முழு அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா அந்த கதைகள் எல்லாம் தெரியும். யோசுவா காலேப் ரெண்டு பேருன்னா அவங்க கூட போனாங்க. காலேப் தான் பேசுறாரு. இப்போ இங்க இருந்து கிளம்பி போய் எப்ப பேசுறாருன்னா, தேசமெல்லாம் பங்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறாரு. பங்கிட்டு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் காலேப் சொல்றாரு இந்த கணக்கு. என்ன சொல்றாருன்னா, நான் இங்க சீனாய் வனாந்தரத்துல இருந்து கிளம்பி போகும்போது எனக்கு வயசு எல்லாம் 40. இப்போ அப்பா படி
சொல்லுங்க.
இப்ப எவ்வளவு வயசு ஆயிட்டு, 45. இப்ப எவ்வளவு வயசு பாத்தீங்களா, 85 வயசு. அப்ப இங்க இருந்தவர் கிளம்பும் போது அவருக்கு வயசு 40. இங்க தேசம் பங்கிட்டு முடிக்கும் போது எத்தனை வருஷம் ஆயிட்டு, 45 வருஷம் ஆயிட்டு இல்லைங்களா, 45 வருஷம் ஆயிட்டு. அப்போ 45 வருஷம் ஆகும் போது இதுல எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் நடந்துட்டாங்க, 40 நடந்துட்டாங்க. பட் இங்க இருந்தா கணக்கு இல்லைங்களா, ஏன்னா சீனாய் வனாந்தரத்துல கிளம்பும் போதுன்னு கணக்கு சொல்றாரு. அங்கிருந்து கிளம்பும் போது எனக்கு 40. இப்ப எல்லாம் தேசம் முடிஞ்சு பங்கிடும் போது இப்ப எனக்கு 45. அப்போ என்ன பண்ணணுமோ, அப்ப மொத்தமா
நடந்தது 39 வருஷம். அதுக்கப்புறம் தேசத்தை பங்கிடுதல் இல்லைங்களா. இப்ப இங்கிருந்து இவ்வளவு இந்த வருஷம் இதுக்கு வந்து எவ்வளவு வருஷம், 45 வருஷம். அந்த சமயத்தில் சீனாய் மலைநகரத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை பங்கிடுதல் வரைக்கும் 45 வயசு ஆயிட்டு அவருக்கு, 45 வருஷம் ஆயிருக்கு. இப்ப இதுல எத்தனை வருஷம் நடந்திருக்கிறாங்க, 39. இதை கழிச்சுட்டா மிச்சம் தேசத்தை பங்கிட்ட வருஷம் கிடைச்சிருவோம் இல்லைங்களா. அப்ப 45 மைனஸ் எவ்வளோ, கரெக்ட், 45 மைனஸ் 39 ஆறு வருடம். அப்ப சோ இங்க வந்து ஒரு வருடம், சீனாய் வரைக்கும் ஒரு வருடம், சீனாயிலிருந்து கானான் தேசத்துல போய் சேர வரைக்கும் 39 வருஷம், அப்புறம் தேசத்தை பங்கிடுறது 6 வருஷம். அப்ப 39 × 40 = 46 வருஷங்கள். நீங்க அப்போ ஸ்டேஜ் நம்பர் 4 இது வந்து 46. ஓகே, இப்ப நம்ம 4வது ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம், 46 வருஷம் வந்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேஜ் நம்பர் 5 போலாம். போனாக்கா இது என்னது, அப்ப காங்கிரஸ்ல அவங்க போனதுக்கு அப்புறம் அதை பங்கிட்டதுக்கு அப்புறம் யாருடைய ஆட்சி அவங்க மேல் வருகிறது, நியாயாதிபதி யோசுவா இல்லைங்களா. அப்ப முதல் நியாயாதிபதி யாருக்கு, நியாயாதிபதியுடைய காலம் நம்ம எடுக்கிறோம். இஸ்ரேலுக்கு தேவ நியாயாதிபதிகளை கொடுத்தார். இப்ப நியாயாதிபதிகளுடைய வருஷம் எவ்வளவு அது கண்டுபிடிக்கும். சரி, அது இருக்கும். அதுக்கு முன்பாக இங்க நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் முதல் நியாயாதிபதி யாரு, அதாவது முதலாவது நியாயாதிபதி யாருங்கிறது நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல வசனத்துல படிக்கலாம், எண்ணாகமம் 27:22-23. இல்லைங்களா, எண்ணாகமம் யோசுவாவை அவர் தயார் பண்ணிட்டு தான் அதான் முதலாவது லீடர் நியாயாதிபதி. கடைசி நியாயாதிபதி நமக்கு தெரியும் சாமியார். ஏன்னா சாமியாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க, ராஜாக்கள் வந்துட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நியாயாதிபதிகளுடைய வருஷம் எவ்வளவு அப்படின்னா, அப்போ பவுல் தான் இதை பத்தி பேசுறாரு. அப்போ சிலர் 13:20 எவ்வளவு வருஷம், 450 வருடங்கள் நியாயாதிபதிகளை கொடுத்தார். ஆனா அதுல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு, என்ன மேட்டர் படிக்கிறதா இருக்கா, பின்பு ஏறக்குறைய அதுதான் முக்கியமான சுவாரசன் கவனிக்கணும், ஏறக்குறைய 450 வருஷம் பாத்தீங்களா. அப்ப ஏறக்குறையா துல்லியமான கணக்கு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்ப அது இங்கிலீஷ்ல எப்படி வருதுனாக்கா, அண்ட் ஆஃப்டர் த மேல் வசனம் படிங்க, மேல் வசனம் படிச்சீங்கன்னா அது எதுக்கு அப்புறம் படிங்க, 19வது வசனம். பங்கிட்டு கொடுத்து பின்பு பாத்தீங்கன்னா லிங்க் கட் ஆகாம வருது பாத்தீங்களா, பின்பு ஏறக்குரிய
அவர்களுக்கு நியாயாதிபதிகளை
ஏற்படுத்தி. ஆமா, இது வந்து சரியான மொழிபெயர்ப்பு. ஆனா சில மொழிபெயர்ப்புகள்ல மிஸ்டேக் ஆயிருக்கு. அதாவது என்னவி பைபிள் எடுத்தாக்கா பின்புன்ற வார்த்தை வர்றதில்ல. அப்ப பின்புன்ற வார்த்தை வராம கணக்கெடுத்தா அது எங்கேயோ கொண்டு போயிடும். அதில் கொஞ்சம் நம்ம லேட்டஸ்ட் ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. பைபிள் வந்து ரொம்ப நிறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. பட் இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ் நம்ம இந்த மொழிபெயர்ப்பு கரெக்டா இருக்கு. இந்த சாதாரணமா நமக்கு இருக்கிற இங்கிலீஷ் பைபிளும் தமிழ் பைபிளும் கரெக்டா இருக்கு. ஏன்னா கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்து பின்பு அவர்களுக்கு ஏறக்குரிய நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். 46 கானான் தேசத்தை பங்கிட்டது. இப்ப பங்கிட்டு கணக்கெடுக்கிறோம் நியாயாதிபதிகளுடைய வருஷம். அப்ப நியாயாதிபதிகளுடைய வருஷம் எவ்வளவு சொல்றாருன்னா 450 சொல்றாரு. ஆனா முன்னாடி ஒரு வார்த்தை என்ன போடுறாங்கன்னா இங்கிலீஷ்ல எப்படிங்கன்னா அபவுட் தி ஸ்பேஸ் ஆஃப் 450 இயர்ஸ், ஏறக்குரிய 450 வருஷங்கள். அப்ப இது எப்படி இப்படிதான் இருக்கு, ஏறக்குரிய 450 வருஷம். அப்ப ஏறக்குரியன்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட் மாதிரி இல்லைங்களா. இப்ப உதாரணமா சார் உங்களுக்கு வயசு எவ்வளோ அப்படின்னு கேட்கறேன் வச்சுக்கோங்க, எனக்கு 42 அப்படின்னு சொல்றேன், சொல்றதுக்கும் எனக்கு ஏறக்குரிய ஏறத்தாலும் ஒரு 42 இருக்கும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா. சரி, அப்ப இந்த ஏறக்குரியான்னு ஏன் சொல்லிக்கிறேன்னா சகோதர சகோதரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய மெத்தட் ஆஃப் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஞானம் வேற, அவருடைய ஞானம் வேற, நம்ம நினைக்கிறது வேற, அவர் நினைக்கிறது வேற. ஆனா நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்ன்றது அவருடைய ஒரு திட்டமா இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது ஏறக்குரிய நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ யோசுவா நியாயாதிபதி இங்க வேறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுங்க, தேசத்தை பங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. தேசம் பங்கிடுதல் இங்கே நடந்திருக்குது. இப்போ நியாயாதிபதி ஜோஸ்வா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிறாரா, அதுக்கு முன்னாடியே இருக்கிறார், அதுக்கு முன்னாடியே இருக்கிறார். அப்ப ஏன் நியாயாதிபதி மோசே, அப்பவே அவருக்கு மோசே இருக்கிறார். அப்ப தேசம் பங்கிடுறதுக்கு முன்பாக மோசே இங்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, யோசுவா எங்கிருந்தே வர்றாரு, எகிப்து தேசத்திலிருந்தே வந்துட்டு இருக்கிறாரு இல்லைங்களா. அப்போ அவருடைய பிறப்பிலிருந்து நம்ம கணக்கெடுக்க முடியாது. நியாயாதிபதிகளுடைய காலம் சொல்லும் போது யோசுவாவுடைய பிறப்பிலிருந்து எடுக்க முடியுமா, முடியாது. அவர் எப்போ நியாயாதிபதி அவங்க தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாரோ அன்னையில தான் நம்ம கணக்கெடுக்க முடியும். இது எப்படி கணக்கெடுக்கிறது துல்லியமாக, அப்படி நம்ம துல்லியமாக எடுக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுனாக்க, இங்க நம்ம பாக்குறோம் யோசுவாவினுடைய, அதாவது யோசுவா உயிரோடு இருக்கிற காலத்திலேயே தேசமும் பங்கிட்டு இருக்கிறாரு. அதே டைம்ல மோசை கூட இந்த பக்கம் மோசை கூட கூட வந்துருக்கிறார் இல்லைங்களா. மோசை கூட வந்துருக்கிறாரு, தேசமும் அங்க பங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ யோசுவா எந்த அனாத்மா எந்த அபிஷேகம் பண்ணப்பட்டார், இதுக்கு முன்னாடியே மோசை காலத்தில் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் இல்லைங்களா. அப்ப மோசையே இருக்கிறாரு, யோசுவாவும் இருக்கிறார். அப்ப ரெண்டையும் ஒண்ணா எடுக்க முடியுமா, அதை அப்படி பண்ண முடியாது. அப்போ வந்து இங்க துல்லியமான கணக்கு இந்த இடத்துல கொடுக்க முடியாது, நம்ம எடுக்க முடியாது. அதே போல இந்த பக்கம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சாமுவேல் என்ன பண்றாரு, இப்ப நம்ம எடுத்து எடுக்கிறதுனா சாமுவேல் நியாயாதிபதி முடியும் போது எடுக்கணும். ஆனா சாமுவேல் என்ன பண்ணிக்கிறாரு, உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அங்க சவுல் ராஜாவை அவர் வந்து அபிஷேகம் பண்ணிட்டாரு. அப்ப சவுல் கூட உயிரோடு இருக்கிறாரு, சாமுவேல் கூட உயிரோடு இருக்கிறார், ரெண்டு பேருமே இருந்துக்கிறாங்க உயிரோடு, கரெக்ட் இல்லைங்களா. சவுல் ராஜா இருக்கும் போது சாமுவேலும் இருந்துக்கிறாரு, சவுல் இருந்துருக்கிறாரு. அப்ப நம்ம கரெக்டா துல்லியமா எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா, சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணும், இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற பாகத்தை கழிக்கணும் இல்லைங்களா. யோசுவா ஏற்கனவே உயிரோட இருந்த காலம், அதையும் நம்ம கழிக்கணும். அதே போல சமுலும் சாம்பலும் ஒன்னா இருந்த காலத்தை கரெக்ட் பண்ணும், இந்த பக்கம் கரெக்ட் பண்ணும், அந்த பக்கமும் கரெக்ட் பண்ணும். அப்ப கரெக்ட் பண்ணி சென்டர்ல ஒரு வருஷம் இருக்கும், அதுதான் நியாயாதிபதிகளுடைய காலம். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க அருமையான ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஏறக்குரிய. நம்மளுடைய பாணியில நம்மளுடைய பாஷையில ஏறக்குரியாவுக்கு எவ்வளவு மதிப்பு கிடையாது. ஆனா தேவனுடைய வசனத்துல ஏன் ஏறக்குரிய கொடுத்தாரு அப்படின்னா இந்த மேட்டருக்காக தான் கொடுத்துட்டார். அப்ப இந்த பக்கம் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியிருக்குது, இந்த பக்கம் கூட கரெக்ட் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ 450 நான் ரெண்டு பக்கம் சரி பண்ணி சென்டர்ல துல்லியமான வருஷம் 450. ஏன்னா சில இன்னும் சில மேல் வசனங்கள் கீழ வசனங்கள் படிச்சீங்கன்னா அங்க கூட அப்படிதான் கொடுத்துக்கிறாரு, எபோ தி ஸ்பேஸ் அப்படிதான் இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸஸ்ல நான் டீட்டெயிலா அந்த விஷயங்களை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏறத்தாழன்றது எங்கெங்கெல்லாம் வந்திருக்குது, ஆனா அது ஏறத்தாழன்ற வார்த்தை ஏறத்தாழ இல்ல துல்லியமான வருஷ வருடங்கள் அப்படிங்கிறது நம்ம இன்னும் சில வசனங்கள் மூலம் ப்ரூவ் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம இந்த வசனங்கள் நிறைய பேருக்கு இது ரொம்ப கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏறக்குறைய இருக்குது, எப்படி நீங்க 450 எடுக்கிறீங்க அப்படின்னு. ஆனா இந்த விளக்கங்கள் அவங்களுக்கு தெரியாதனால ஏறக்குறைய எடுத்துக்கிறாங்க. ஆனா ஏறக்குறைய நிறைய இடங்கள்ல அவருக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா துல்லியமான வருஷங்கள், அது நம்மளுக்கு தெரிஞ்ச வருஷங்கள், அதுல சந்தேகமே நம்மளுக்கு வராது. ஆனா அந்த வருடங்களை ஏறக்குறைய போட்டிருக்கு. அதுல கூட நம்ம ஒரு வகுப்புகள்ல டீட்டெயில் நம்ம ஸ்டடி பண்ணல. தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப அது மறைப்பொருளாக தேவன் வச்சிருக்கிறேன். சோ நியாயாதிபதிகளுடைய வருஷம் ரெண்டு பக்கம் கரெக்ட் பண்ணி அப்போஸ்தலன் போகல் எவ்வளவு கொடுத்திருக்காருன்னா சே ஜன்ஸ்ல 450 வருடங்கள். இதான் வந்து அந்த வசனத்தினுடைய சரியான ஒரு அர்த்தமாக நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப நெக்ஸ்ட் வந்து 6வது ஸ்டேஜ்ல நம்ம போகலாம். 6வது ஸ்டேஜ் போனா இப்ப யாருடைய காலம்? நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் ராஜாக்களுடைய காலம். அப்ப ராஜாக்களுடைய காலம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? சவுல்ல ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது? சிதேக்கியா இல்லைங்களா? ஆனா ரெண்டு கோத்திரம் இருக்கு, ரெண்டு ராஜ்யமாக பிரிக்கப்பட்டது. ஒன்னு யூத ராஜ்யம், இன்னொன்னு இஸ்ரேல் ராஜ்யம். ஆனா இஸ்ரேல் ராஜ்யம் நம்மளுக்கு கணக்கு வேண்டாம், யூத ராஜ்யம் தான் நம்மளுக்கு கணக்கு. யூத ராஜ்யத்துடைய கணக்கு தான் நம்மளுக்கு வேணும். ஏன் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு யார் வம்சத்துல வராரு? யூத வம்சத்துல தான் வராரு. அப்ப அதனாலதான் தேவன் கூட என்ன பண்ணதுன்னா சேமை எடுத்துக்கொண்டாரு. சேமுடைய வம்சத்துல தான் ஆபிரகாம் வராரு, அந்த வம்சத்துல தான் தாவீது வராரு, அந்த வம்சத்துல தான் ஜீசஸ் வராரு. அதனாலதான் தேவன் ஆதியாகமத்துல அந்த 5வது அதிகாரத்துல சேமுடைய வம்ச வரலாறு மட்டும் கொடுத்துட்டாரு. யாபேத்துடைய வம்ச வரலாறு கொடுக்கல, அது ஒரு 6 ஜென்ரேஷன் தான் கொடுத்தாரு, அவ்வளவுதான். அதே போல காமுடைய சந்ததி பத்தி கூட ஜாஸ்தி டீட்டெயில் கொடுக்கவே இல்லை. யாரை பத்தி மட்டும் டீட்டெயில் கொடுத்துக்கிறாரு பாத்தீங்களா? சேமுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு. எதுக்காக? நம்ம இந்த கால கணக்குகளே கண்டுபிடிக்கணும். ஏன்னா சேமுடைய வம்சத்துல தான் யார் வராங்க? ஜீசஸ் வராங்க பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் கூட நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது யூத ராஜாக்களுடைய கணக்கு தான் நம்ம எடுக்கணும். அப்ப சவுல் இருந்து நம்ம எடுத்தாக்க எவ்வளவு வருஷங்கள்? சவுல் எவ்வளவு வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு? 40. அது கிளியரா நம்மளுக்கு தெரியும். அப்புறம் தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம் இல்லைங்களா? அப்போ சாலமோன் 40, தாவீது 40, சவுல் 40. அப்ப 40 வருஷம் எடுத்துட்டாங்க. அப்போ அதுல எவ்வளவு வருஷம் வருது? 120 வருஷம் அதுலயே வருது. அதுக்கப்புறம் அந்த யூத ராஜாக்களுடைய கணக்கு எடுத்தா வசனங்கள் நான் கொடுத்துருக்குறோம், நோட்ல நீங்க படிக்கலாம், அந்த வசனங்கள் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெகோபயம், ரெகோபயம் எவ்வளவு வருஷம் அரசாட்சி பண்ணிட்டாருன்னா 17 வருடங்கள் அரசாட்சி பண்ணிட்டாரு. வசனம் 2:12-13. அப்புறம் 2:13 ரெகோபயம் அடுத்தபடியாக அபிஷா வந்தாரு, அவர் 3 வருஷம். அப்புறம் ஆஷா வந்தாரு, 41 வருஷம். யோஷா பாட்டு வந்தாரு, 25 வருஷம். யோராம் வந்தாரு, 8 வருஷம். அகசியா வந்தாரு, 1 வருஷம். அத்தாலியா ஒரு லேடி, அவங்க 6 வருஷம். யோபாஸ் 40 வருஷம். அமசியா 29, அசாரியா 52, யோதம் 16, ஆகாஸ் 16, எசேக்கியா 29, மனாசே 55, ஆமோன் 2 வருஷம், ஜோஷியா 31 வருஷம், யோவாஸ் 4 வருஷம், 3 மாசம் வருது. அது நம்ம கணக்கு வேண்டாம். அடுத்தது யோயா கீம் 11 வருஷம். அப்புறம் யோயா கீம் அவர் ஒரு 3 மாசம், அந்த 3 மாசம் கணக்கு நம்மளுக்கு வேண்டாம். சிதேக்கியா 11 வருஷங்கள் அவர் ஆட்சி பண்ணாரு. அப்ப 11வது வருஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நேபுகாஸ் நேச்சர் வந்து சிதேக்கியாவுடைய ராஜ்யத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு. சிதேக்கியாவுடைய 11வது வருஷத்துல யூத ராஜாக்களுடைய வம்சம் முடிவடைகிறது. அப்ப டோட்டல் பண்ணி பார்த்தா ராஜாக்களுடைய வருஷங்கள் எவ்வளவு வருதுன்னாக்கா 513 வருடங்கள். இது வந்து ராஜாக்கள், இது வந்து நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ். அப்ப ராஜாக்களுடைய வருஷம் 513. இது வந்து துல்லியமாக வசனங்கள் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஏறக்குறையெல்லாம் வர்றதில்லை, அதுல கரெக்டா வருஷங்களும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போலாம், அதாவது 7வது ஸ்டேஜ். இப்ப 7வது ஸ்டேஜ் எடுக்கும் போது எங்கிருந்து எடுக்கணும்? இப்போ எங்க முடிச்சிருக்கிறோம்? சிதேக்கியாவினுடைய வீழ்ச்சி அல்லது 11வது வருடம், அதான் வந்து 513 முடிஞ்சிருக்கு. இப்ப அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஜீசஸ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம், சுலபமாக கொண்டு வந்துடலாம். அப்போ AD 1 ரெண்டும் வீழ்ச்சி, பாபிலோனுடைய வெற்றி, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி KP 1 வரைக்கும், இயேசுடைய பிறப்பு வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். அப்ப கொண்டு வரும்போது இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 4:36
இருபது இருபத்தி ஒன்னு. பாத்தீங்கன்னா போ எவ்வளவு வருஷம் அவர்கள் பாபிலோன்ல அடிமைகளாக இருக்கணும்னா எவ்வளவு வருஷம் போட்டிருக்கு? எழுபது வருஷம் அவர்கள் வந்து அடிமைகளாக அங்க இருக்கணும். இதை பத்தி இறைவன் சொல்லிட்டு இருக்கிறாரு, தானியல் கூட சொல்லிருக்கிறார். தானியலுடைய வருஷத்துல நம்ம படிக்கும் போது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு. அதே அதிகாரம் தான், ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு. பாத்தீங்களா இப்போ யாருடைய முதலாம் வருஷத்துல இப்ப எழுபது வருஷம் நம்ம சேர்த்திட்டோம், அங்கிருந்து எழுபது வருஷம் ஆச்சு. எழுபது வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கோரேஸ் ராஜா வந்துட்டாரு, மேதோ பெர்ஷியஸ் ராஜா பேரரசர் பாபிலோனை நொறுக்கிட்டு கோரேஸ் ராஜா ஆட்சி போறதுக்கு வந்தார். அப்ப அவருடைய முதலாம் வருஷத்துல அவர் என்ன வந்த வருஷத்துல என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ரிட்டர்ன் போலாம், ஆலயத்தை கட்டலாம், அவங்க ரிட்டர்ன் போய்க்கலாம் சொல்லிட்டு அவர் ஆர்டர் கொடுக்கிறார். அப்போ இந்த கோரேஸ் ராஜாவினுடைய வருஷம், அப்ப முதலாவது வருஷம் எத்தனாவது வருஷம் இது நம்ம பார்க்கலாம். அப்ப இது என்னன்னா, பைபிள்ல அப்படி எத்தனாவது வருஷத்துல ஆட்சி பொறுப்பேற்றார் கிமு அப்படின்னு கொடுத்துருக்குதா? அப்படி கொடுக்கு. அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இது வந்து இன்றைக்கு உலக பிறகு உலகத்தில் இருக்குது நம்ம தகுந்த சரித்திரங்கள்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். கோரேஸ் ராஜாவினுடைய முதல் வருஷம் கிமு ஐநூத்தி முப்பத்தி ஆறு. என்ன பிரதர் இவ்வளவு நேரம் பைபிள்ல சொல்லிட்டு வந்தீங்க, திடீர்னு உலக சட்டத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி டவுட் கூட இருக்கு. இன்னைக்கு உலக சரித்திரம் கூட வந்து துல்லியமானது கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து தவறுகள் அவங்க பண்றாங்க. ஆனாலும் நம்ப தகுந்த சரித்திரங்கள் எழுதுறதுக்கு எப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கிமுன்றது வந்து கம்மியாயிட்டே வரும் சரிங்களா. ஐநூத்தி முப்பத்தாறுக்கு அடுத்த வருஷம் எவ்வளவு வருஷம் என்ன வருஷம் வரும், ஐநூத்தி முப்பத்தஞ்சு இல்லைங்களா. அது அடுத்த வருஷம் ஐநூத்தி முப்பத்தி நாலு, கம்மியாயிட்டே வரும் இல்லைங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி பழைய வருஷங்கள் என்னவோ ஏறிட்டே போகும், ஐநூத்தி முப்பத்தி ஏழு. இப்ப நம்மளுக்கு அடுத்த வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி எட்டு, இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பது. ஆனா கிமுக்கு முன்னாடி
மனுஷங்கள் எப்படி கல்குலேட் பண்றாங்கன்னா, ஆமா முன்னாடி போகும் 536, அதுக்கு அடுத்த வருஷம் 535, அதுக்கு முந்தின வருஷம் 537, இப்படியே போயிட்டு எப்ப தெரியுமா இந்த சரித்திரங்கள் உலகத்துல எழுதுறதுக்கு ஆரம்பம் பண்ணிட்டாங்கன்னா, கிமு 777 சரித்திரங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. என்னன்னா 777 நடந்த விஷயம் என்னன்னா, நம்ம சரித்திரங்களை பார்க்கும்போது உலக புகழ்பெற்ற சரித்திர வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அது நம்ம கிட்ட அவங்க ரொம்ப நம்ப தகுந்த எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளுவோம். எஸ்டிகள் அவங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக கணக்கில் கொடுத்துருக்காங்க. இவங்க பத்தி நம்ம படிக்கும் போது 770 என்ன நடந்துச்சாங்க, உலகத்துல முதல் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு ஏஜென்சி. அவங்க கிரீஸ்ல வந்து முதல் ஒலிம்பிக் போட்டி நடக்கும் போது 4 வருடத்துக்கு ஒரு முறை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போட்டி நடத்துவாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு உலகத்தின் சரித்திரங்கள் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, மேதோ பெர்ஷியனுடைய சாம்ராஜ்யத்துல தான் துல்லியமாக அன்றன்றைக்கு என்னென்ன நடக்குமோ அந்த நிகழ்ச்சிகளை அவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க துல்லியமாக. இப்போ உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்னன்னா, இந்த எஸ்தருடைய புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கலாம். அப்போ அந்த மொர்தெகாய் ஒரு டைம் என்ன பண்ணாரு, ராஜாவை கொலை பண்ண வந்தவங்களை காப்பாத்தினாரு. அப்ப ராஜாவுடைய அந்த டெய்லி இன்சிடென்ட் எழுதிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தூக்கம் வராம இருக்கும்போது அந்த புக்கை எடுத்து கொஞ்சம் படிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எடுத்து படிச்சாங்க பாத்தீங்களா. அப்போ அந்த சரித்திரங்கள் வந்து மேதோ பெர்ஷியர் காலத்துல அவங்க, ஆனா சரித்திரங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 770 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம எது வரைக்கும் வந்திருக்கிறோம், 536 பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பழைய காலம். 777 அதுக்கு பின்னாடி இவ்வளவு வருஷத்துக்கு பின்னாடி தேவன் நம்மளை கூட்டிட்டு வராரு 536. இங்க உண்டு நம்மள, ஏன்னா ஆரம்பத்துல சரித்திரங்கும் போது மனுஷன் என்ன பண்ணுவான் கண்டிப்பா சரியா அதை மெயின்டைன் பண்ண தெரியாது, அழிஞ்சிரும் சில இதெல்லாம். ஆனா 536 வரும்போது ஓரேஸ்வரிய முதலாம் வருஷம் வரும்போது துல்லியமான கணக்குகள் துல்லியமான சரித்திரங்கள் உலகத்துல வந்து, அப்போ என்ன பண்ணிக்கிறார் தேவன்னா, நம்மள ஆதாமுடைய சிஷ்யப்புல இருந்து அப்படியே கைப்பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே வந்து 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 இந்த 536 வரும்போது அங்க கொண்டு வந்துட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிறீங்கப்பா அப்படின்னு. உதாரணமா நம்ம சில ஊர்களுக்கு நம்ம போயிருப்போம் மறந்துட்டு இருப்போம். அப்ப திரும்பி ரொம்ப நாள் கழிச்சாங்க நம்ம போவோம், அப்ப வழி தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்டயாவது கேட்போம். அவர் என்ன பண்ணுவோம், நம்ம கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போகும்போது சில குறிப்பிட்ட இடம் நம்மளுக்கு மைண்ட்ல ஆயிருக்கும், அந்த இடம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், முதலாம் வருஷம் வருடங்கள் பாத்தீங்களா. அப்போ இதுதான் வந்து இந்த ஆனந்தனுடைய சிஷ்யப்புல இருந்து 7 ஸ்டேஜாக நம்ம பிரிஞ்சு கணக்கு நம்ம பண்ணிருக்கிறோம். அப்போ இது நம்ம டோட்டல் பண்ணிக்கினாலும் வச்சு பண்ணிக்கலாம். 4000 கணக்கு தேவன் கொடுத்திருக்காங்க ஆகாமனுடைய சிஷ்யப்புல இருந்து 428. அதுக்கப்புறம் இந்த கீமு கிபி விஷயத்த கூட நீங்க புரிஞ்சுக்கணும், கீமு இருக்குது இப்ப கம்மியாகிட்டே வருது, 3 வருஷம் கீமு 3, அப்புறம் என்ன வரும், கீமு 2, அப்புறம் 1, அப்புறம் வராது, ஜீரோ வராது, ஜீரோ ஏர் கிடையாது. அதுக்கப்புறம் கிபி 1 வந்துடும், அப்புறம் கிபி 2 அப்படியே ஜீரோ இயர் வந்து அவங்க பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல வந்து யூரோப்பியன் ஜீரோனுடைய மதிப்பு தெரியாது, ஜீரோ கண்டுபிடிச்சவங்களே நம்ம இந்தியன்ஸ் தான். அப்போ கிபி 1 கிமு 1 அப்புறம் கிபி 1 வந்துருச்சு. அப்போ இது இன்னொரு விஷயத்தை கூட நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது தேவனுடைய புஸ்தகத்துல அப்போ ஆதாமிலிருந்து கர்த்தராகிய இயேசுவின் பிறப்பு வரைக்கும் 50 வசனங்கள் கொடுத்துக்கிறாரு. 50 வசனங்கள் இந்த லிஸ்ட்ல நம்ம கொடுத்துருக்கிறோம், நீங்க செக் பண்ணுங்க. எல்லாம் சேர்த்து பார்க்கும் போது துல்லியமாக 4126. அப்போ தேவன் மனுஷனை சிருஷ்டித்து வெறும் இப்போ 4000, இப்போ அதாவது 4128, இப்ப எவ்வளவு போச்சுங்க? 2008 மொத்தமா எவ்வளவு? 6136 வருஷம் தான் இருக்கா. ஆனா கடவுளை வந்து அப்போ எத்தனையோ கோடி ஆண்டுகள்லாக அவர் இருக்கிறாரு. அவர் வெறும் 6000 வருஷம் தான் இருக்கிற நடந்துருக்குதா? அது 6 முதல் இவ்வளவுதான் இருக்கா? அதுக்கு முன்னாடி என்ன சும்மா தான் இருந்தாங்க? ஒண்ணுமே அவர் பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம். ஆனாலும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் பைபிள் நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பா தேவன் என்ன பண்ணாங்க அதை பத்தி நம்மளுக்கு தகவல் இல்லை. ஆனாலும் கூட தேவன் ஏற்ற சமயத்துல அந்த விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஆனா மனிதனுடைய சிருஷ்டிக்குள்ள இருந்த இன்றைக்கு வரைக்கும் 6136 வருடங்கள் ஆயிருக்கு. இன்னும் சில பேர் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னா, சார் இது வந்து சூரிய காலகட்டம் தானே, இது வந்து சோலார் காலண்டரு, யூதர்கள் பயன்படுத்தின லூனார் காலண்டரு அதாவது சந்திரன் காலண்டரு அப்படி இப்படி என்ன சொல்லிட்டு நம்ம அதை பத்தி நம்ம கவலை பட வேண்டும். ஏன்னா வருஷங்கள் நம்ம உதாரணமா ஆதி காமத்தில் சொன்னாரு, சேம் 130 வயதான போது 930 வயதான போது சொல்லும் போது இவங்க எந்த வருஷம் காலண்டர் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க? சில பேர் கேட்கறாங்க மோச அந்த அந்த சேமுடைய காலத்துல காலண்டர் எந்த காலண்டர் மாட்டி வச்சிருந்தாங்க வீட்டுக்கு? நிறைய பேர் கேட்கிறேன். அப்ப இதெல்லாம் வந்து ஆதிகம் என்றது யாரு? மோசே. எங்க மோசே ரொம்ப காலம் 1600 வருடங்கள் கழிச்சு எழுதிக்கிறாரு ஆதிகமத்துல. அப்ப அந்த அவருடைய டைம்ல காலண்டர்லாம் வந்துட்டு, அவருடைய டைம்ல எல்லா ஹிஸ்டரியும் வந்துட்டு, ஓரளவுக்கு ஹிஸ்டரி அந்த ஆதிகமத்தினுடைய ஹிஸ்டரி அந்த டேப்லெட் அதாவது கல்படி ஒரு ஆதாம் எழுதிக்கிறாரு, ஆதாமுடைய வம்சம் எல்லாம் எழுதிருக்காங்க, அதெல்லாம் அப்படியே அப்படியே வந்து நோவனுடைய பேலைக்கு வந்து சேர்ந்துட்டு. இதெல்லாம் நம்ம பின்னாடி உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியது. ஆர்கியாலஜி ப்ரூஃப் த பைபிள், தனி டாபிக் எடுக்கணும். புதைப்பொருள் ஆராய்ச்சி பைபிளை உறுதி பண்ணுங்கிறது, அது நம்ம தனி டாபிக் எடுக்கணும். அப்ப அந்த கே டேப்லெட் களிமண் இல்ல எழுதியிருந்தாங்க, அதெல்லாம் அப்படியே வந்து நோவா கையில வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நோவாவுக்கு சேர்ந்து அப்படியே மோசை வரைக்கும் கொண்டு வந்து அது பத்திரமாக தேவன் சேர்த்துக்காரு. அப்ப மோசத்தை உட்காந்து மோசை அந்த காலத்துல இல்ல, ஏதன் படைக்கும் போது மோசை இருந்தாரா? அவருக்கு எப்படி தெரிஞ்சது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம்? ஏதாவது மேஜிக்ல எழுதி வச்சாரா? கிடையாது. நிறைய ஆதாரங்கள் பூர்வமாக எழுதிக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல அவருடைய மகன் யார், இவருடைய மகன் மோசை எழுதுறது, நடந்து முடிஞ்சு போன விஷயங்கள் எழுதுறது கஷ்டம். அப்படித்தான் அது பைபிள் எழுதப்பட்டது. அப்ப உங்களுக்கு வந்து இந்த கிளாசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வால்யூம் தரப்போறோம், அதுல வந்து ரொம்ப டீட்டெயில் ஸ்டடி இருக்குதுங்க. சிஸ்டிப் எப்படி பண்ணாரு தேவன், எப்படி வந்து இந்த பைபிள் எழுதி, உதாரணமா மோசை மோசை தான் எழுதினாரு ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும். ஆனா உபாகமத்தில் என்ன போட்டுக்குது, மோசை மறித்தான் அப்படின்னு இருக்குது. அவரை எடுத்து தேவன் நடக்க முடியுமா அப்படின்னு? அப்ப மோசையை செத்து போயிட்டா அவர் எழுதினாங்க, அவர் எழுத முடியுமா? அவர் செத்து போனது அவர் எழுத முடியுமா? அப்ப இது எப்படி பாத்தீங்களா? அவங்க வந்து கூடுக்குறவங்க அதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம வரக்கூடிய வகுப்புகள்ல நிறைய விஷயங்கள்ல நம்ம படிக்க போறோம். சாமியில கூட அப்படித்தான், சாமியில் மறித்தார் அப்படின்னு சாமியில் புத்தகத்தில் இருக்கும். சாமியில் எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்ப இது வந்து உதவி ஏதாவது வச்சு எழுதிக்கிறாங்க, எழுதுறதுக்குன்னே சில ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கூட வந்து நம்ம ஒரு வகுப்புகள்ல நம்ம பார்க்க போறோம். அதனால வந்து அநேகர் வந்து இந்த வருஷங்கள் நீங்க போறீங்க ரைட்டு, ஆனா இது லூனா இருக்காதுன்றா, சோலா இருக்காதுன்றா, அதா ஈதா, அதுல ஒரு நாள் வித்தியாசம் வரும், அரை நாள் வித்தியாசம் வரும் அப்படி அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அந்த மாதிரி கணக்குல வேண்டாம். நம்மளுக்கு தேவை என்ன பண்ணிக்கிறாரு, வருடங்கள் கொடுத்துக்கிறாரு. அப்ப அந்த காலத்துல 365 நாள் இருந்துச்சா? இன்னைக்கு தானே 365 நாள் அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த நாள் கணக்கு வருஷங்கள் வேண்டாம். ஆனா பைபிள் என்ன கொடுத்துக்கிறாரு, வருஷங்கள் கணக்கு கொடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ரொம்ப சிந்தனை பண்ணி ரொம்ப மண்டடிக்கிறது அவசியம் இல்லை, கண்டுபிடிக்கவும் முடியாது. சோ வருடங்களே நம்ம சரியாக கணக்கு பண்ணி பார்த்தா 4000